இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆட்டேஜ் மீட்டிங்கில் நாம் சந்திக்கும் பொழுது ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம் என்று தான் நாம் அது ஆரம்பித்தோம். ஸோ இது வரைக்கும் கூட அப்படி தான் சகோதரர்கள் எடுத்துட்டு வராங்கன்னு நாம் நம்புகிறோம். இணையதான் கலந்து கொள்ள முடியல, அதனால் எனக்கு எப்படி இது கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னு நமக்கு சரியாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது டிஸ்கஷன் கிளாஸாக தான் நம்ம அங்கே எடுத்தோம். ஸோ டிஸ்கஷன் என்று சொல்லும் போது கண்டிப்பாக சிஸ்டர்ஸ் எல்லாம் இதில் கலந்துக்கணும். அப்போது கேள்விகள் வரலாம், கருத்துக்கள் பரிமாறலாம். ஸோ இது ஆசீர்வாதமான ஒரு முயற்சி. மற்ற இடங்கள் எல்லாம் அப்படித்தான் பிரதர்ஸ் பண்ணுறாங்க, ஃபாரின்ல இருக்க நம்முடைய பிரதர்ஸ். பரவாயில்ல, இன்னும் நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட இன்னும் சில எக்லீஷாஸில் இந்த காட்டேஜ் மீட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகும். ஆனால் நமக்கு இன்னும் இது சூடு பிடிக்கல, இன்னும் ஒரு ப்ராப்பர் சேனலுக்குள்ளே நமக்கு இன்னும் வரல. அது ஒரு ரெகுலரைஸ் பண்ண முடியறதில்ல, எல்லாருனாலையும் அட்டன் பண்ண கூட முடியறதில்ல. அது மாத்திரம் இல்லை, சரியான அந்த நோக்குடன் அந்த மீட்டிங்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ஐக்கியமாக இது இருக்கும். கண்டிப்பாக தேவன் கிருபை அவர் சித்தம் இருந்துச்சுன்னா நம்ம இதை ரெகுலரைஸ் பண்ணிடலாம், நர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம செய்யலாம். ஆனால் இந்த டிஸ்கஷன் கிளாஸ் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணணும். ஏதோ ஒரு சின்ன டாபிக்கு அது எடுத்துட்டு அதை குறித்து அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு தலைப்பு எடுத்துட்டு அதை நம்ம கலந்து ஆலோசிக்கணும். ஆனால் நியாயமாக அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அறிவிச்சிடணும் டாபிக். ஸோ அப்போ தான் வந்துட்டு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் வந்துட்டு அவங்க கூட அந்த டாப்பிக்கை குறித்து கூடுமான வரைக்கும் ப்ரிப்பேர்டாக அங்கே வந்து வரணும். ஸோ அப்படி ப்ரிப்பேர்டாக வரணும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் வரணும், முன்னின்று நடத்துறவங்களும் வரணும். அப்போதான் வந்துட்டு அது ஒரு டிஸ்கஷன் குரூப்பாக கரெக்டாக அங்கே போகும். ஸோ இல்லாட்டி ஒரு ஒன் வே மாதிரி இருந்துச்சுன்னா அது பர்பஸே இல்லை. அதாவது எப்பயும் போல இங்கிலீஷால் நம்ம கூடும் பொழுது நம்ம ஒருத்தர் பேச மற்றவங்க கேட்க, இது வந்து பிரேக் பண்ணணும், இது வந்து உடைக்கணும். நாம் வந்து பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் அந்த கற்றுக்கொள்கிறது இருந்து கொண்டே இருக்கணும். ஸோ கற்றுக்கொள்றதுன்னு சொல்லிட்டா அதில் இதெல்லாம் வருது. அதனால்தான் பிரதர் ரசூல் அருமையான பேர் அங்க வச்சுட்டார், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த ஸ்டடி அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் ஸ்டடி. கேள்விகள் இருக்கணும், பதில் இருக்கணும், சந்தேகங்கள் இருக்கணும், சில நல்ல கருத்துக்கள். ஒரு ஒரு பாயிண்ட்ல நாலஞ்சு பேர் ஒரு கருத்துக்கள் வைக்கணும், அதுக்கு மத்தியில் ஒரு நல்ல கருத்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அப்படித்தான் வசனங்கள் குறித்து நம்ம ஆழமாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அங்கே வரும். ஆக்சுவலி இதுதான், இதுக்காகத்தான் இந்த டிஸ்கஷன்ஸ் வைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம ஃபாரின் சகோதரர் வந்திருந்தார் குயின்ஸ்லி, அவர்கிட்ட கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம் அவர் சொல்றதெல்லாம். ஸோ அவங்க வால்யூம் ஸ்டடியா அப்படித்தான் வைக்கிறாங்க. நம்ம நியூ கிரியேஷனுக்கு எத்தனை வருஷம் எடுத்தோம், 2.5 வருஷம் எடுத்தோம், அவங்க 9 வருஷம் எடுத்திருக்காங்க. நியூ கிரியேஷன் வால்யூம் ஸ்டடி பண்ணி முடிக்கிறதுக்கு 9 வருஷம் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க எடுத்த மெத்தட் நம்ம அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அவங்க அப்பதான் அது நோக்கம் தெரியுது. எதையுமே வந்து தேவனுடைய பிள்ளைகள் நாமும் ஒரு உடைமைக்காக அங்கே செய்யவே கூடாது. எதையுமே அந்த ஸ்பிரிட்ல நம்ம அங்க செய்யணும். ஸோ அப்போ அந்த ஒரு வாக்கியத்திலிருந்து ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். பிரதர் ரசூலுடைய வால்யூம் ரீப்ரின்ஸ்னா இருந்தாலும் கூட அது உண்மையான இந்த சிந்தையில முழு முயற்சியில எல்லோருடைய தனிப்பட்ட முயற்சியில அதை நம்ம அங்கே செய்யணும். ஸோ அதுதான் அந்த வால்யூம் ஸ்டடி. ஸோ அது இங்கிலீஷால பண்றோம். ஸோ இது கூட ஒரு டிஸ்கஷன் தான். இது நமக்கு ஒரு ஒருத்தருடைய வீட்டில் நடக்கிறதுக்கு, இது வெறும் சப்ஜெக்டா இருக்கிறதுக்கு பதிலாக மற்ற எல்லா ஒரு மிக்சிங்கும் இருக்கணும். சகோதர அன்பு அந்யோன்யம், அதே சமய குறைகள் கலைந்து போறதுக்கு கூட இந்த ஐக்கியம் வரணும். மாத்திரமில்ல, ரொம்ப முக்கியமா தேவனுடைய வசனங்களை நம்ம மெருகேற்றப்படுவதற்கும். சரி, இன்னைக்கு நாம சூழ்நிலைக்கு தகுந்தபடி ஒரு சின்ன பகுதி எடுக்கலாம். ரொம்ப பரிச்சயமான பகுதி தான், பாஸ் ஓவர் டைம்ல அந்த நிழல் பாஸ் ஓவர் பத்தியே நம்ம எடுக்கலாம். ஸோ யாத்ராகமும் 12 அதிகாரம். ஸோ 12 அதிகாரத்துல ஒரு 15 வருஷம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், மேக்சிமம் நிழல்கள் நமக்கு அங்க தெரியும். ஆனா இப்போ இந்த புக் பாருங்க, இது நம்ம பிரதர் ஆண்டன் ஸ்ப்ரே போட்டிருக்கிறார். இந்த புக் ஆண்டன் ஸ்ப்ரே சிலர் வச்சிருப்பீங்க, சிஸ்டர்ஸ் டைம் தான் இருக்கலாம், நீங்க மரம் கிட்ட இதை பகிர்ந்து கொள்ளலாம். இது இந்த டைம்ல இது யூஸ் பண்ணலாம், ஏன்னா இது வந்து நோட்ஸ் ஆன் தி பாஸ் ஓவர் அண்ட் மெமோரியல். ஸோ இதுக்காக மாத்திரமே பிரதர் எழுதியிருக்கிறார். ஸோ அப்போ இந்த நோட்ஸ்ல இந்த நம்ம தெரிஞ்ச வசன பகுதி படிக்கும் பொழுது நமக்கு தெரியாத சில ஆழமான பாயிண்ட்ஸ் பிரதர் அங்க கொடுத்திருக்கிறார். ஸோ இப்போ அது நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திரம் இல்ல நம்ம உணர்வதற்கும் உரிய பாயிண்ட்ஸ் அங்க இருக்கு. ஸோ இப்ப நாம அந்த வசனம் வாசிக்கலாம், 12 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவன் சமீபத்தில் இருக்கிற அவனிடத்தில் ஆத்துமாக்களின் இலக்கத்தில் இருந்தும் அவனவன் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். கசப்பான கீரையோடு நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கொண்டும் உங்கள் கால்களில் பாதல் கொண்டும் உங்கள் கையில் தடிப்பு கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்கிறது. அது கத்தருடைய பஸ்கா. எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல்
போதும் போதும், நானே கத்தரோடு போதும். சோ இந்த 12 வசனங்கள் நாம் இன்னைக்கு தியானிக்கிறோம். சோ கண்டிப்பா இதனுடைய நிழல், அதனுடைய பொருள் நாம் அங்க தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா சில விஷயங்கள் நாம இன்னைக்கு தியானிக்கலாம். இப்போ அந்த நிழல் விஷயம் எடுக்கலாம். சோ ஒரு கேரக்டர் நாம எடுப்போம். சோ அதனுடைய நிஜம் நம்ம அங்க முதல்ல தெரிஞ்சுட்டு அதை அப்படியே இந்த வசனத்துல அப்ளை பண்ணி சில ஆழமான கேள்விகள் மாத்திரம் நம்ம அங்க கேட்கலாம். சோ இப்ப இங்க யார் யாரெல்லாம் நிழல்ல இருக்கிறாங்க? இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள்ல ரொம்ப முக்கியமா தலைச்சன்கள். தலைச்சன்கள் இஸ்ரேல் ஜனங்கள், தலைச்சன்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க எங்க இருக்கிறாங்க? எகிப்துல. சோ எகிப்து. இப்போ எகிப்துல யார் யார் இருக்கா? எகிப்தியர்கள். சரிங்களா? எகிப்தியர்கள்னா எகிப்தியர்ல அவங்களுடைய தலைச்சன்கள் இருக்கிறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா இந்த சம்பவத்துல வராங்க. ஏன்னா அவங்களுடைய தலைச்சன்கள் தான் தேவன் என்ன பண்ணிடுறாரு? அங்க சங்காரம் பண்ணிடுறாரு. சோ எகிப்து, எகிப்தியர்கள், எகிப்தியர்களுடைய தலைச்சன்கள். நெக்ஸ்ட் இவங்க எல்லாருக்கும் மேல அதிகாரம் செய்யக்கூடிய சில ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேல ஹெட் இருக்கிறாங்க பார்வோன். சிம்பிள் பிக்சர். சோ இது நிழல் பிக்சர். சோ இப்ப இதனுடைய பொருள் நமக்கு அங்க நல்லா அங்க தெரிஞ்சுக்கணும். சோ அப்போ நமக்கு தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் யார். இஸ்ரேல் ஜனங்கள் உலக ஜனங்கள். ஓகே. சோ அது இப்போ வினோத்துக்கு, சிஸ்டர் ஜான்சி சிஸ்டருக்கு இதெல்லாம் ரொம்ப நியூவா இருக்கும். அது நம்ம பல்ஸ் நிறைய முறை கேட்டு எடுக்கிறோம். புதுசா வந்தவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சோ அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கரெக்ட். இவங்க யாருக்கு அடையாளம்? உலகத்துக்கு அடையாளம். சோ அப்போ அவங்கல இருந்து மீட்டெடுக்கப்படுற அந்த தலைச்சன் பிள்ளைகள் சபைக்கு மாத்திரமே அங்க அடையாளம். சோ இப்ப இவங்க இருக்கக்கூடிய அந்த எகிப்து உலகத்துக்கே அடையாளம். சோ அப்போ அந்த எகிப்து இருக்கக்கூடிய எகிப்து ஜனங்கள், அந்த எகிப்து ஜனங்கள் செப்பரேட்டா பார்க்க வேணாம். எகிப்து ஜனங்கள் அது மாத்திரமில்ல, இஸ்ரேலர்களை ஒடுக்கின அந்த அதிகாரிகள், உதாரணத்துக்கு பார்வோனுக்கு கீழே இருந்தவங்க. சோ இவங்க யாருக்கு அடையாளம்? சாத்தானுடைய கூட்டத்தார். கரெக்ட், எக்ஸாக்ட். சாத்தானுடைய கூட்டத்தார்னா விழுந்து போன தூதர்கள், இந்த சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற அந்த அதிகாரிகள் சொல்லுவாங்க. சோ இப்ப பார்வோன் வந்துட்டு சாத்தான். இது நிழல் பிக்சர், நமக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப நாம இந்த வசனத்துக்குள்ள போய் சில சில விஷயங்கள் மாத்திரம் மேக்ஸிமம் எதுவும் இல்ல, ஒரு ஒரு 5 பாயிண்ட்ஸ் புது பாயிண்ட்ஸா இருக்கு, நம்ம கொஞ்சம் அது பிரயோஜனமா இருக்கும். இப்ப நம்ம அதை வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய். இது ஏன் இப்படி சொல்லணும் தெரியல. பாருங்க, இப்ப இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கேலண்டர் வந்திருக்கணும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆனா தேவன் ஒருவேளை அதை மாற்றி வைக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் இந்த இன்சிடென்ட்ல என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவத்துல இந்த மாசம் இந்த தேதியில் தான் நீங்க என்ன ஆக போறீங்க, எகிப்துல இருந்து என்னுடைய வல்லமையினால நீங்க அற்புதமாக விடுதலை பண்ணி கொண்டு வர போறீங்க. சோ இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். அது மாத்திரமில்ல, இதுவே உங்களுக்கு வருஷத்தினுடைய முதல் மாதமா இருக்கும். சோ இது பிரதர் அருமையான ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார். ஏன் வந்து இது முதல் மாதம் சொல்லணும், புரியுதுங்களா நாம கேக்குறது? சோ இந்த இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடி இது முதல் மாதமா நமக்கு தெரியல, பட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ இங்க ஏன்னா அதான் நாங்க தேவன் சொல்றோம், இது உங்களுக்கு என்னவா இருக்கட்டும், இது இங்க இருந்து தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுடைய வருஷத்தையே கணக்கிட போறார். சோ அவங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தாங்க ஏது இருந்தாங்க அதை பத்தி தேவன் கணக்குல வைக்கிறது இல்ல, இப்ப இருந்து கணக்கு வைக்க போறாரு. என்ன சொல்லலாம்னா, இந்த சம்பவத்துல இருந்து அவங்க புதிதாக பிறந்து அவங்களுடைய நாட்கள் கணக்கிடப்படுவது போல இந்த ஒரு வார்த்தை அங்க சொல்றார். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாசம், இங்க இருந்து இது இது உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருக்கிறார். பிரதர் என்ன பாயிண்ட் அருமையா சொல்றாருனா, ஒரு பாயிண்ட் அதாவது இதே மாதிரி தேவனுடைய ஜனங்கள் கூட அவங்க இந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் தேவன் அவங்களுடைய நாட்கள் கூட என்ன பண்றது இல்ல, கணக்குல வைக்கிறது இல்ல. ஆனா என்னைக்கு அவங்க தேவனுக்குள்ள வந்து தேவன் அவங்கள அவரு தம்முடைய அதிகாரத்துல அவங்களை வழி நடத்த எடுக்கிறாரோ, அன்னைக்கு இருந்ததா தேவனுடைய பார்வையில் அவங்களுடைய நாட்கள் கூட என்ன ஆகுது, கவுண்ட் ஆகுது. சோ அது வரைக்கும் நம்ம ஜீவித்திருக்கிறோம் இந்த உலகத்துல, பட் தேவனுடைய மைண்ட்ல அங்க ரெக்கார்டு இல்ல. சோ அவர் நம்ம ரெக்கார்டு வைக்க போறார். எப்பனா நாம இப்ப அவருக்குள்ள வந்திருக்கிறோமோ, அவர் எப்ப நம்ம மேல பொறுப்பாளி ஆயிருக்கிறாரோ அங்கிருந்து தான் அவர் அங்க ரெக்கார்டு வைக்கிறார். ஏன்னா இது அந்த மாதம் சொல்லும் பொழுது அந்த மாதத்துல எது நம்ம எடுக்கணும்னா, பாருங்க, அவங்க ஆட்டுக்குட்டி பலியிட்டு அந்த ரத்தம் எல்லாம் என்ன பண்றாங்க, வீட்டுல தெளிக்கிறாங்க, நிலை கால்கள்ல தெளிச்சு அந்த வீட்டுக்குள்ள அங்க போறாங்க. சோ அது வந்துட்டு அதுதான் எக்ஸாக்ட் விஷயம். சோ அது நமக்கு நிழல்ல எதுக்கு, நிஜத்துல எது கிடையாது, ஆடு கர்த்தராகிய இயேசு அவருடைய ரத்தம் அவருடைய பலி, அது தெளிக்கப்பட்ட வீடு சொல்லும் பொழுது அந்த பலியின் மேல் வைத்துட்ட விசுவாசம், அந்த விசுவாசனால பெற்றுக்கொண்டோம் விசுவாசத்தின் நிலை, ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், அதுக்குள்ள வரணும். சோ அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய டேஸ் கூட கவுண்ட் ஆகுது. தெரியல, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம என்ன சொல்றோம், நம்ம பர்த்டே நம்ம எது சொல்றோம் இப்போ, ஏன் தெரியல, ஏன் தெரியல. ஒருவேளை இங்க நம்ம அந்த நிழல் நம்ம பாவோம், நம்ம சொல்றோம், நாம பிறந்தது நம்ம ஒரு நாளா இருக்கும், ஒரு பர்த்டே இருக்கு, பட் கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தா நம்ம என்ன பண்றோம் இப்போ, ரொம்ப சின்சியரா சொல்றோம், அதுதான் நம்முடைய பர்த்டே சொல்றோம். ஏன்னா அங்க இருந்து தான் கவுண்ட் ஆகும், அந்த பாயிண்ட்ல தான் நம்ம கரெக்டா என்ன எடுக்கிறோம், அந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னா ஒரு நிழல் அங்க வைக்கிறார். சோ அது அவங்களுக்கு முதல் மாசமா இருப்பதாக. நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். சோ இது எதுக்கு, எதுக்கு அடையாளம், நீங்க அர்த்தம் சொன்னா பரவாயில்ல. சோ ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கணும், ஆட்டுக்குட்டி கத்தராகியோ இயேசு, அத தெரிஞ்சு கொள்ற டேட்டு 10ஆம் தேதி, எதுக்கு அடையாளம், ஆட்டுக்குட்டி டேட்டு, ஆட்டுக்குட்டி கத்தராக இயேசு, டேட்டு 10ஆம் தேதி, தெரிஞ்சுக்கொண்ட டேட்டு, எது கிடையாது, கிறிஸ்தோட லிங்க் பண்ணுங்க, ராஜாவா வந்ததா, பாருங்க ராஜாவா வந்தது எடுத்தீங்கன்னா பேப்டிசம் எடுத்து 3.5 வருஷம் ஆயிடுது. ஆனா ரொம்ப சிம்பிள், இப்ப இது எது நாள் வரைக்கும், எது வரைக்கும் வைக்கணும், 14ஆம் தேதி வரைக்கும் வச்சு அடிக்கணும். இப்ப ஏழு கேப் வருது, அப்ப நமக்கு கிளியர். அப்போ இது எதுவா தான் இருக்கணும், சிம்பிள், மறந்துடுவோம் நம்ம, அவ்வளவுதான் ரெஃப்ரெஷ் பண்றோம் நாம இது இந்த டேஸ்ல. சோ அப்ப 10ஆம் தேதியில அந்த ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கிறது, கிரைஸ்ட் வந்துட்டு பேப்டிசம் பண்ணப்பட்டு அங்க எடுக்கிறது, சரிங்களா. சோ அப்போ நாம பார்க்கும் போது அது 4 நாள் கிட்டத்தட்ட அந்த 3.5 வருஷம் அங்க வருது, அதுக்கப்புறம் அதை அடிக்கணும். சரி, இதை அப்படி வச்சுக்குவோம், ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களா இராமற் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்மாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். சோ இதெல்லாம் நிழலினுடைய இம்பார்ட்டன்ஸ், இதனுடைய ஸ்பிரிச்சுவல் நம்ம அங்க பாக்குறது இல்ல. ஏன்னா அங்க இது இதெல்லாம் சொல்றதுக்கும் காரணம் இருக்கு, ஏன் வந்து அந்த ஆட்டுக்குட்டிய புசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இலக்கம் பார்த்து அந்த ஆட்டுக்குட்டி எடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், பின்னாடி ஒரு கட்டில வருது, நீங்க அதை பகலுக்கு வரைக்கும் பகலுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வைக்கவே கூடாது. சோ அது ஒரு முக்கியமான நிழல். சோ அதாவது இந்த கண்டிஷன் ஏன் கொடுக்கறாரு தேவன், அதாவது நீங்க பாருங்க ஒரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்டுக்குட்டி எடுங்க. ஒருவேளை ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தகுந்த அளவுக்கு வீட்டுல ஆள் இல்லைன்னா பக்கத்து வீடு என்ன பண்ணிக்கங்க, நீங்க சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனா ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியை அன்றைக்கு நைட்டே சாப்பிட்டு முடிக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும், இலக்கம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அண்டை வீட்டுக்குள்ள கூட. ஆனா ரொம்ப இது ஏன் குடுக்கிறாரு அப்படின்னா, பின்னாடி அவர் சொல்ல போறார், நீங்க அதுல ஒன்றையும் என்ன பண்ணக்கூடாது, ஆமா விடிய காலம் வரைக்கும் நீங்க மிச்சம் வைக்க கூடாது. சோ அப்போ ஒரு கட்டளை கொடுக்கறாருன்னா அதுக்கு முன்னாடி அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழி நடத்துதல் அங்க தேவன் கொடுக்கறாரு. சோ அந்த கட்டளையினுடைய அர்த்தம் நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ இதுக்குதான் இங்க சொல்றாரு, மத்தபடி இதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் எதுவும் இல்ல. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமா இருக்க வேண்டும். தெரியும் கத்தராக இயேசு அவரு, அவர்கிட்ட அவர் பூரணம் பரிபூர்ண மனுஷன், அவர்கிட்ட எந்த குற்றம் இல்ல, எந்த ஒரு மாசு இல்ல, அதுக்கு தான் இந்த ஆடு அடையாளம். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை வசிக்கும் வீட்டு வசிக்கும் தான் வருது இல்லைங்களா, அதை அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லார் அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். சோ எல்லாம் நிழல் தான் நமக்கு நல்லா தெரியும். சோ அப்போ அந்த வீடு எது கிடையாலும் விசுவாச நிலை, நீதிமான் நிலை, விசுவாச நிலைங்கிறத விட பெஸ்ட் நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில அங்க ஜஸ்டிஃபைடு கண்டிஷன்ல இருக்கணும். இருந்தவங்க என்ன செய்யணும், அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். சோ இதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியும், பட் பின்னாடி நம்ம வருவோம் மறுபடியும். இப்ப அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணலாம். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. சோ இப்ப அந்த ஆற்றினுடைய இறைச்சி புசிக்கிறது அது எதுக்கு அடையாளம்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அதை சீரியஸா நம்ம எடுத்தோம். சோ இப்ப நாம் தான் அந்த இப்ப அந்த நிழல் நமக்கு வெளிச்சம். சோ இஸ்ரேலர்கள் உலக ஜனங்கள்னா தலைச்சன் பிள்ளைகள் சபையா இருக்கிறோம், சரிங்களா? சோ இப்போ இந்த நாள் ராத்திரி எதுக்கு அடையாளம்? சுவிசேஷம். சோ இந்த ராத்திரியில யாரத்தான் அந்த தூதன் கடந்து போவார் ரொம்ப கிளியரா? இஸ்ரேலினுடைய தலைச்சன் பிள்ளைகள். சோ அப்போ இந்த ராத்திரியில இந்த சங்கார தூதனால யார் தான் ஆபத்துல இருக்கிறாங்க? அந்த அங்க வந்துட்டு தலைச்சின் பிள்ளைகள், அதாவது சுவிசேஷத்துல அந்த சங்கார தூதன் இரண்டாம் மரணம். சோ அந்த இரண்டாம் மரணம் யாரைத்தான் கடந்து போகுது? சபை தான் கடந்து போகுது. ரொம்ப சிம்பிளா சொன்னா சுவிசேஷத்துல இரண்டாம் மரணம் யாருக்கு தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? சபைக்காக மாத்திரமே. சோ அவங்களுக்கு மாத்திரமே வருவதற்கு அங்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு கண்டிஷன்ல இப்ப யார் தான் இருக்கிறாங்க? சபை தான் அங்க இருக்கிறாங்க. சோ அப்போ அப்படி கடந்து போக அந்த சங்கார தூதனால அடிக்கப்படாம இருக்கணும்னா தலைச்சன் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? அந்த வீட்டுக்குள்ள இருந்து முக்கியமா இந்த ஆட்டினுடைய இறைச்சிய அங்க புசிக்கணும். சோ இது எதுக்கு அடையாளம்? சோ சபை கர்த்தர் இயேசுவின் பலியின் மேல வச்ச விசுவாசம், பெற்றுக்கொண்ட நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை, அந்த நிலையில நின்று அவங்க இந்த மாம்சத்தை புசிக்கணும். சோ அப்ப அந்த மாம்சம் கர்த்தர் இயேசுனுடைய விலை கிரயம், மாம்சம் சொல்லுவோம் விலை கிரயம். அந்த என்ன சொல்லலாம் நாம, அவருடைய அந்த மெரிட் ஆஃப் தி சாக்ரிஃபைஸ், பலியினுடைய விலை கிரயம். ஓகே, அந்த மாம்சத்தை புசிக்கிறது என்ன? இதுதான் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு மாதிரி பார்த்தோம். இப்ப என்ன நினைவு இருக்குதா கேட்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சோ இது செய்யாதவங்களுக்கு தான், இது செய்யலன்னா அவங்களுக்கு என்ன? வீட்டுக்குள்ள இருந்தும் பிரயோஜனம் இல்லை. வீட்டுக்குள்ள இருந்தா பத்தாது. வீட்டுக்குள்ள என்ன பண்ண அவங்க? அந்த மாம்சத்தை புசிக்கணும். இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுக்கிறோம்? இவ்வளவு நாள் மைண்ட்ல எப்படி இருக்கு? ஆக்சுவலா இல்ல அது ஜஸ்ட் அப்படியே நீங்க நெல் எடுத்தாங்களா, மாம்சம் அதையும் புசிக்கணும். புசிக்கணும்னா என்னன்னா புசிச்சுன்னா அது போனோம்னா ஒண்ணு உள்ளுக்குள்ள என்ன ஆகும்? ஜீரணம் ஆகும். சோ ஜீரணம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதுல இருந்து எனர்ஜி கிரியேட் ஆயிட்டு நமக்கு சப்ளை ஆகும். சோ இப்படிதான் நிழல் எடுக்கணும். சோ அப்ப அந்த மாம்சம் அது அப்படியே புசிச்சு உட்கொண்டு உள்ள போய் அது ஜீர்ணிச்சு அதன் மூலம் பலப்படணும் போது அது எக்ஸாக்டா எது குறிக்கிறது நமக்கு? சபைக்கு சத்தியம். ஓகே, அது ஒரு லெவல், ஒரு கரெக்ட், ஒரு லெவலுக்கு வழியில பொங்கு கொள்ளும். இல்ல இல்ல இல்ல, இது நம்ம பேசினதுதான், தெரிஞ்ச விஷயம், சொன்ன விஷயம் தான். நம்ம மறுபடியும் ரீகரெக்ட் பண்றோம். பாருங்க, அந்த நிழல் கூட ரொம்ப முக்கியமா சிம்பிளா எடுக்கலாம். இது வருஷம் பாக்குற பகுதி தான் பாருங்க. பாயிண்ட் மிஸ் பண்ணிடுறாங்க. எந்த அளவுக்கு சீரியஸ் பாயிண்ட்னா, அவங்க அதை செஞ்சாதான் அவங்க பிழைக்க முடியும். அது நம்ம இன்னைக்கு நிஜம், நாம செஞ்சாதான் நாம பிழைக்க முடியும். நம்மளுடைய வாழ்வா சவாபிஷேகம் மாதிரி இங்க வருது. சோ அப்ப அது புசிக்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம அருமையான வார்த்தையை நம்ம அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும். கர்த்தர் இயேசுனுடைய அந்த பலி அதை பார்த்து அதை முழுவதும் கிரகிக்கணும். அது கிரகிக்கணும், அது வந்து உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம், ஸ்பிரிச்சுவல் விஷயம். அந்த பலி, அதனுடைய பாடுகள், அது அவருடைய வாழ்க்கை முழுவதையும் பார்த்து அந்த உபத்திரவங்கள், பாடுகள், பலி அத்தனையுமே உள்வாங்கிறது, உள்வாங்கி கிரகிக்கிறது. ஆக்சுவலா அதுதான் அம்மா சொல்றாங்க சத்தியம். சத்தியம் தான், பட் சத்தியம் மெனுபனே அப்படி சொல்லக்கூடாது. சத்தியம் சொல்லிட்டா அது ஃப்ரம் ஆதிகாம் டு ரெவலேஷன் இருக்குது. பட் இது வந்துட்டு அந்த மாம்சம், இட்ஸ் அபவுட் கிரைஸ்ட், அவருடைய சாக்ரிஃபைஸ், அது கர்த்தர் இயேசு அவருடைய பலி. அதை முழுவதுமாக அவரு வார்த்தைகள் மூலம் தான் கண்டிப்பா கிரகிக்க முடியும். தேவனுடைய வார்த்தைகள் மூலம் தான், அது வார்த்தைகள்ல தான் இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, அதை முழுவதுமே நம்முடைய சிந்தையில உள்வாங்குதல், கிரகித்தல், அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அப்படி கிரகிக்கணும். இப்ப பாருங்க, இப்பதான் நம்ம அந்த நிழல் வந்து நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அங்க வெளிப்படுது. சோ அதன் மாம்சத்தை பாருங்க, அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். சோ இது இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். சோ பாருங்க, அந்த அந்த மாம்சத்தை புசிக்கணும் ஏதோடு சொல்ல போது புளிப்பில்லாத அப்பம். நமக்கு நல்லா தெரியும் புளிப்பில்லாத அப்பம் பரிசுத்தமான, பாத்தீங்களா? இப்ப வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாம்சம் வந்து சத்தியம்னு சொன்னா நெக்ஸ்ட் புளிப்பில்லாத அப்பம் என்ன ஆயிடும்? அது ஒரு கேள்விக்குறி வரும். மிக்ஸ், ரெண்டு டிஃபரெண்ட் தான். மாம்சம் வேற, புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பம் சத்தியம், பட் மாம்சம் என்ன, அந்த சத்தியத்துல இருக்கிற ஒரு விஷயம், கர்த்தர் இயேசுவின் ஈடுபலி, அந்த ஈடுபலியில அவருடைய அனைத்தும் அடங்கியிருக்கு. அவருடைய பிரயாசங்கள், அவருடைய ஜீவபலி, அவருடைய பாடுகள், அவருடைய அவமானம், அவருடைய வெட்கம், அவருடைய சுயம் வெறுக்கிறது, சகல்லமும் அடங்கி இருக்கிறது அந்த பலி. இதே தான் அப்படியே கிரகிக்கும். இதே புசிக்கணும், இதே புசிக்கணும், பிளஸ் கையில என்ன இருக்கணும், அந்த புசிப்பில்லாத. சோ தேவனுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு, பட் மெயின் விஷயம் இந்த கர்த்தர் இயேசு. பாருங்க, இது வந்துட்டு யாருக்கு டெஸ்டிங்னா தலைச்சன்கள். சோ இப்போ நிழல் விட்டுட்டு கொஞ்சம் நிஜத்துல வந்தோம்னா அது நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஏன்னா தலைச்சன்கள் குறிக்கிறது சபை. சபை யாரை தான் பின்பற்றணும், கர்த்தர் இயேசுவை தான் பின்பற்றணும். அவரை பின்பற்றினா மாத்திரம் தான் இந்த காஸ்பல் ஏஜ்ல இரண்டாம் மரணத்துக்கு தப்பித்து அங்க பரலோகம் போக முடியும். சோ இப்ப அவரை பின்பற்றினால் மாத்திரமே இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லும் போது அவருடைய பின்பற்றுவதனுடைய ஆழம் தான் இந்த விஷயம். சோ அவருடைய அந்த பலியினுடைய முக்கியத்துவம், அதுல அடங்கி உள்ள சாராம்சங்களை அப்படியே கிரகிக்கணும். நம்முடைய மென்டல் அப்ரஹென்ஷன் அப்படியே மனதளவுல நம்ம அதை கிரகிச்சு உள்வாங்க. சோ இதை நம்ம செய்ய போது கண்டிப்பா நம்ம கண்டிப்பா எங்க நம்ம போகணும்னா தேவனுடைய வார்த்தைகள் போகணும். அந்த புளிப்பில்லாத அப்போ நம்ம அங்க போனோம். நெக்ஸ்ட் கசப்பான கீரை நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் நிமித்தம், சத்திய நிமித்தம் தேவன் நமக்கு அனுமதிக்கிற கசப்பான அனுபவங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள். சோ இதெல்லாம் தெரிஞ்ச பிக்சர்ஸ் தான். இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம இன்னைக்கு வரவே இல்லை. சோ இன்னைக்கு ஒரு நியூ பாயிண்ட்ஸ் பேசலாம் தான் நம்ம வந்தோம். பிரதர் பேசிட்டு சில அருமையான பாயிண்ட்ஸ் பாருங்க. இப்போ அந்த கட்டளை கொடுத்துட்டு பத்தாம் வசனம் சொல்றாரு, அதுல ஒன்றையும் இல்ல இல்ல ஒன்பதாம் வசனம், பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதா அதை பாருங்க. இப்ப புசிப்பீர்களாக அப்படிங்கறதுக்கு நம்ம பேச வரல இன்னைக்கு. ஆக்சுவலா டிஸ்கஷன் பாயிண்ட் அது இல்ல. சோ புசிக்கிறதுனா நமக்கு என்னன்னு தெரியும், ஆனா அதுவே மறந்துருக்கோம். ஆனா இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் கிரைஸ்டனுடைய அந்த ஈடுபலியின் ஆழங்கள். நாம வந்து அப்படியே நம்ம கிரகிச்சு நம்முடைய மனதில் தக்க வச்சு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில அதைய அப்படியே வெளிப்படுத்தணும். ஏன்னா அவருடைய பலியில நாம கூட சிறு அளவு நாம அங்க பலி செலுத்துகிறோம். சோ அந்த விஷயம் நமக்கு தெரியும். சோ அப்போ புசிக்கிறது இது கிரகிக்கிறது சரிங்களா. சோ இப்போ எப்படி புசிக்கணும் சொல்லும் போது இந்த பாயிண்ட் சொல்றாரு. எப்படி புசிக்கணும் சொல்றாரு, ஏற்கனவே சொல்லிடுறாரு. நீங்க எப்படிதான் புசிக்கணும் இல்ல இல்ல, ஏற்கனவே எப்படி சொல்றாரு, பிளைண்டா அதே சுட்டு புசிங்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அழகான பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் சொல்றாரு, இல்ல நீங்க அதை பச்சையா சாப்பிடக்கூடாது, அதையா தண்ணீர்னால சாப்பிடக்கூடாது. ஏன் இது இந்த வார்த்தை சொல்றாரு. சோ பிராண்ட் அண்ட் ஃப்ளேவர் அருமையான பாயிண்ட் கொடுக்குறாரு பாருங்க. ஆனா திங்க் பண்றோம் பாருங்க, முன்னாடியே சொல்லிடுறாரு. நீங்க முன்னாடி வசனத்திலே சொல்றாரு, நீங்க அதை நெருப்பினால சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அப்படி சொல்லும் போதே அர்த்தம் கிளியர் ஆயிடுது. அது எப்படிதான் சாப்பிடணும், சுட்டுதான் சாப்பிடணும், விட்டுருக்கலாம். பட் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கமெண்ட் என்ன கொடுக்கிறாரு, ஒரு வார்த்தை, நீங்க அதை வந்துட்டு பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, இப்படி பண்ண வேண்டாம். ஆனா இப்ப நினைச்சா என்ன கூட பண்ணலாம், அந்த மாம்சத்தை இப்படி கூட சாப்பிடலாம். அதனாலதான் சொல்ற, இப்படி கூட சாப்பிடுறதுக்கு வழி இருக்கு. எப்படி, பச்சையாவும் சாப்பிடலாம், தண்ணீர்ல போட்டு சாப்பிடலாம். பட் அப்படி சாப்பிட வேண்டாம், அதுதான் கண்டிஷன். அப்படி சாப்பிட வேண்டாம். நீங்க எப்படி சாப்பிடுங்க, சாப்பிட்டா சாப்பிடணும், நீங்க எப்படிதான் சாப்பிடணும், சுட்டுத்தான் சாப்பிடணும். ஆனா வேற மெத்தட்ஸ் இருக்குது, பச்சையா சாப்பிடலாம், தண்ணீர்ல சாப்பிடலாம் வேக வச்சு. பட் அப்படி நீங்க சாப்பிடாதீங்க. அப்போ மாம்சம் கிறிஸ்துவினுடைய பலி, அதை புசிக்கிறது கர்த்தர் இயேசுவின் பலியினுடைய சாராம்சங்கள். நம்ம மனதுல உள்வாங்கி அதை நம்ம ரத்தத்துக்குள்ள மிக்ஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துது சரிங்களா. இப்ப என்ன பியூட்டினா, அப்படி புசிக்கும் போது நமக்கு என்ன எச்சரிப்பு சொல்றாருன்னா, தயவு செஞ்சு அதை பச்சையா புசிக்காதீங்க. அப்படின்னா என்ன, பச்சையா புசிக்கிறதுனா என்ன, பச்சையா ஆக்சுவலா நம்ம அதை செய்யறது இல்ல, பட் நமக்கு எச்சரிப்பு தாது. இது ஆக்சுவலா நம்ம இஸ்ரேலர்களுக்கு அது எச்சரிப்பு, சுட்டு மாத்திரம் புசிங்க, பச்சையா என்ன பண்ண வேண்டாம், புசிக்க வேண்டாம், தண்ணியில வேக வச்சு புசிக்க வேண்டாம். சோ என்ன அடையாளம் வரும், இது பச்சையா புசிக்கிறது. சோ இது என்னன்னா, அது இன்னைக்கு கிறிஸ்டண்டம் செய்யற ஜனம். கர்த்தர் இயேசுவோட பலி கிறிஸ்டண்டம் பாக்குறாங்களா, பாக்குறாங்களா அவங்க, பாக்குறான் அந்த பலி குறிச்சு பாக்குறாங்களா, அதெல்லாம் பாக்குறாங்க, பலியெல்லாம் தெரியும். ஆனா கர்த்தர் இயேசுவ கிறிஸ்டண்டம் பெயர் சபை எப்படி பாக்குறாங்கன்னா, இப்படித்தான் பாப்பாங்க. அந்த பச்சையா புசிக்கிறது எதுக்கு அடையாளம்னா பாருங்க, ரொம்ப சிம்பிள், நான் வேற மாதிரி நான் சொல்றேன். அதாவது அந்த மாம்சத்தை புசிக்கணுங்க பொழுது தேவன் என்னதான் எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த தலிச்சன் பிள்ளைகள் கிட்ட இஸ்ரேலர்கள் கிட்ட மாம்சம் மாம்சம் என்ன ஆயிருக்கணும், ஹீட் இல்லையா, சுட்டுனா மாம்சம் என்ன என்ன பண்ண போட்டிருக்கணும், சுடப்பட்டிருக்கணும். அந்த மாம்சம் நீங்க சாப்பிடுங்க. பச்சையான மாம்சத்துல எது இருக்காது, சூடு இருக்காது, டேஸ்ட் இருக்காது. நம்ம மைண்ட் இப்படித்தான் இருக்கும். பச்சையான மாம்சத்துல என்ன இருக்காது, அந்த சூடு பட்டிருக்காது, அந்த ஒரு எலிமெண்ட் மிஸ் ஆகுது, அது தனியா இருக்கு. சூடு அக்னி நெருப்பு இங்க இருக்கு பாருங்க, பியூட்டியா அந்த அர்த்தம் நமக்கு நல்லா போகும். நீங்க புசிக்கணும், அது அக்னியில சுட்டுத்தான் புசிக்கணும் அப்படிங்கும் பொழுது அந்த மாம்சத்துல அக்னி மிக்ஸ் ஆகணும். அக்னி கலந்து அக்னி வேக வச்சு அந்த மாம்சத்தை தான் நீங்க புசிக்கணும். அக்னி இல்லாத பச்சை மாம்சம் புசிக்காதீங்க. அது அக்னி கொஞ்சமா அடியில பட்டு தண்ணியில அது ஹீட் ஆயிட்டு அந்த மாம்சம் நீங்க என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்க. அப்படி பாருங்க, இது ரெண்டு மெத்தட் இருக்குது. இப்படி கூட புசிக்கலாமானா, புசிக்கிறாங்க யாருன்னா பெயர் சபைகள், இந்த தலைச்சன் பிள்ளைகளை தவிர்த்த மற்றவங்களும் அப்படித்தான். அதாவது கர்த்தர் இயேசுவை பார்ப்பாங்க, கர்த்தர் இயேசுவின் பலி பார்ப்பாங்க, புரியுதுங்களா? ஆனா பாருங்க, இப்ப இப்ப நீங்களுக்கு அர்த்தம் புரியும். அந்த அக்னி எதுக்கு அடையாளம், கரெக்ட், அதாவது அந்த மாம்சம் கர்த்தர் இயேசு இல்லைங்க, அவருடைய பலி. அந்த அக்னி எதுக்கு அடையாளம், மாம்சம், அந்த அந்த அக்னி மாம்சத்தை சுடுறது எதுக்கு அடையாளம், கர்த்தர் இயேசு பலி தான். அந்த பலி எதுக்கு மத்தியில கொடுத்துட்டாரு, பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில, அவமானத்துக்கு மத்தியில, இதுக்கு மத்தியில தான் அந்த பலி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த பலிய பார்க்கும் பொழுது நீங்க எதோடு தான் பார்த்து கிரகிக்கணும், அந்த பலியில இருக்கிற பாடுகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், இதுக்கு மத்தியில செலுத்தப்பட்ட பலி தான் கர்த்தர் இயேசுவின் பலி. அப்படித்தான் உள்வாங்கணும், அப்படித்தான் நீங்க சாப்பிடணுமோ ஒழிய இதெல்லாம் கட் பண்ணிட்டு வெறும் கர்த்தர் இயேசு. அதாவது ரொம்ப சிம்பிள்னா, இது பச்சையா சாப்பிடுறதுன்னா என்னன்னா, கர்த்தர் இயேசுவ வெறும் போதகரா மாத்திரம் பாக்குறது. யார் பாக்குறாங்க, கிருஷ்ணன் நம்ம அப்படித்தான் பாக்குறாங்க. நல்ல போதகர், அவருடைய போதகங்கள் நல்லா இருக்கு, மலை பிரசங்கம் நல்லா இருக்கு, நான்கு சுவிசேஷங்கள் நல்லா இருக்கு, அவர் நல்ல போதகர். இன்னும் அவரை வேற மாதிரி எப்படி எல்லாம், வேற மாதிரி எல்லாம் எப்படி பாக்குறாங்க, அவர் இன்னும் குழந்தையாவே பாக்குற பெரிய குரூப் எல்லாம் இருக்கு. குழந்தை இயேசு பாருங்க, குழந்தை இயேசுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஒண்ணும் இல்ல. அவர் வந்தது வந்து குழந்தை குழந்தையாவே இருக்கிறதுக்கு வரல, புரியுதுங்களா? சோ கர்த்தர் இயேசுவையே பார்த்து கிரகிக்கிறது வேற மாதிரி கூட கிரகிக்கலாம். அவர் வெறும் ஒரு குழந்தையா, அவரை வெறும் ஒரு நல்ல மனுஷனா, ஒரு நல்ல போதகரா, தங்களுடைய சென்டிமெண்ட்க்கு ஏத்த ஒரு தெய்வமாவனா பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி பார்க்கும் பொழுது அங்க எல்லாம் என்ன மிஸ் ஆயிடும், அவர் இந்த உலகத்துக்காக கொடுத்த அந்த பலியில அவர் எதிர்கொண்ட அந்த உபத்திரவங்கள், பாடுகள், இழப்புகள், இது இதுதான் அவர்கிட்ட ஸ்பெஷலே, இதுதான் ஸ்பெஷல். இதுக்காகவே வந்தார், இதுக்காக ஜீவித்தார், இதுக்காகவே மரிச்சார். ரொம்ப முக்கியம் அது, தேவன் பார்வையிலே அது முக்கியம். அவர் பாடுபட்டு மறிக்கணும்ங்கிறது தேவன் பிக்ஸ் பண்ண ஒரு விஷயம், அப்பதான் அவருக்கு அந்த மகிமை அங்க கிடைக்கும். சோ கிரைஸ்ட் கிட்ட இதுதான் ஸ்பெஷல். ஆனா இது இல்லாம கூட கிறிஸ்துவ பாப்பாங்க. ஏன் பாப்பாங்கன்னா, அதைய கிறிஸ்துவ கிட்ட பார்த்தாலும் கண்டிப்பா அதை அவங்களும் என்ன பண்ண வேண்டியது வரும். சோ அது அந்த டெண்டன்சி, அந்த ஒரு பக்கம் யார்கிட்ட இல்ல, உலகத்தின் ஜனங்கள் கிட்ட இல்ல, கிறிஸ்தவர்கள் கிட்ட இல்ல. சோ இதுதான். அதே மாதிரி அந்த தண்ணியில வேக வைக்கிறது என்னன்னா பாருங்க, சுடுறதுக்கும் தண்ணியில வேக வைக்கிறதுக்கு என்ன, தண்ணியில வேக வைக்கிறது சூட்டை இன்னும் என்ன பண்ணும், தனியா போனோம். சிலரு பாடுகள் வரைக்கும் போவாங்க, பட் அதை அவர்கிட்டதான் பாப்பாங்க, அதை தங்கள் கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, தங்களுடைய வாழ்க்கையில அதை கிறிஸ்துவை பின்பற்றுகிற விஷயத்துல அதை அப்ளை பண்ண மாட்டாங்க. சோ இந்த ரெண்டு கேட்டகரி இது எங்க இருக்குது அப்படின்னா, நாம நல்லா சிந்திச்சா கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்கு. ஆனா அதனாலதான் இங்க அந்த சின்ன பாயிண்ட் அங்க கொடுக்குறாரு. சோ அந்த நீங்க மாம்சம் புசிக்கணும், அந்த மாம்சம் நீங்க புசிக்கிறீங்கன்னா அது எப்படி புசிக்கணும்னா, அக்னியில சுட்டுத்தான் புசிக்கணும். அதாவது கிறிஸ்துவனுடைய ஜீவியம் ஆகட்டும், அவருடைய பலி ஆகட்டும், அதுல கலந்து இருக்கிற அந்த பாடுகள், இழப்புகள், சோதனைகள், உபத்திரவங்கள், இதுதான் நமக்கு இதுதான் நமக்கு ஸ்பெஷலே. இதோடு தான் அந்த ஜீவியத்தை நாம உள்ள கிரகிக்கணும். ஏன்னா அவருடைய அடிச்சு விடுக்கல இதே தான் நமக்கும் இருக்கு. அதை பார்க்கும் பொழுது தான் நம்ம இதையெல்லாம் நாமோ அங்க மேற்கொள்ள முடியும். சோ வெறும் வெறுமனே கர்த்தர் இயேசு ஒரு குழந்தையாவோ, அல்லது ஒரு நல்ல போதகராவோ பாக்குறது வேஸ்ட். பாருங்க, நல்ல போதகரா பாக்குறது இப்ப கொஞ்சம் சீரியஸா பாக்கலாமா? இப்ப நல்ல போதகரா பாக்குறோம் என்ன தெரியுங்களா, நமக்குள்ளேயே வீக்னஸ் எடுக்கலாம். நமக்குள்ளே என்ன வீக்னஸ் வரும்னா, இது என்ன நினைக்கிறீங்க வரும், சும்மா ஜஸ்ட் நல்ல போதகரா மாத்திரம் பாக்குறோம். இப்ப நமக்கு அப்ளை பண்ணலாம், கிறிஸ்டியனுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா? பாருங்க, டிஸ்கஷன் கிளாஸ் நீங்களா சொன்னா தான் நல்லா இருக்கும். அதாவது அதை பாக்குறது மாத்திரம் சொன்னா நாம சரிங்களா, இப்போ அந்த பாடுகளோட அவருடைய பலி நம்ம கிரகிக்கணும். அதாவது கத்திரியேச வெறுமனே ஒரு போதகரா மாத்திரம் பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது டீப்பா நமக்குள்ள என்ன 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 உணர்த்தப்படுதுன்னா, சகோதர சகோதரிகளே பாருங்க, அவங்க கத்திரியேச ஒரு நல்ல போதகரா பாக்குறாங்க, நாம் எப்படி பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவருடைய வெறும் போதனைகள் மாத்திரம் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல கிளாசஸ் நிறைய படிக்கலாம், நிறைய பேசலாம், நிறைய பேசுறது நிறைய கேட்கலாம். இப்படி நல்ல போத அவருடைய வார்த்தைகள் மாத்திரம் யூஸ் பண்ணிட்டு ஆனா அவருடைய பாடுகளுக்குள்ள பங்கெடுக்காம போறக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீக்னஸ் நமக்குள்ள வரும், இந்த வீக்னஸ் நமக்குள்ள வரும். நோ, புசிக்கணும், மாம்சத்தை சுட்டு. சோ இந்த இது ரொம்ப சிம்பிள், இது வருஷம் நாம இது நினைவு கூர்ந்தே ஆகும். சோ கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்கள் அடிச்சு உடல பின்பற்றி நடக்கணும், நாம தான் இப்ப சுவிசேஷ யுகத்துல தலைச்சன் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கர்த்தர் இயேசு போதகரா பார்த்து அவருடைய போதனைகள் கேட்டு அந்த போதனைகள் ஆழமா போய் தியானிச்சு இருந்தா மாத்திரம் போறார். இதெல்லாம் ஸ்டெப்ஸ் தான், பட் ஃபைனல் ஆவறது இல்லை. என்ன ஆகணும்னா அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில அப்படியே வரும். இதெல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான், பட் என்ன நான் பாக்குறோம் இது இந்த நிழலுக்குள்ள அங்க இருக்குது, நமக்கு கன்ஃபார்ம். நிழல்கள்லாம் எதுக்குன்னா போதனைகளை உறுதிப்படுத்துருக்கு, போதிக்கிறதுக்கு இல்ல, போதனைகளை உறுதிப்படுத்துருக்கு. ஒரு டாக்டரின்னா நம்ம சொல்றோம் டாக்டரின், டாக்டரின் இதுதான் போதனை, கன்ஃபார்ம் பண்ணணும். நிழல் போய் பார்க்கணும், நிழல் அங்க இருக்கும், இருந்துச்சுன்னா இந்த டாக்டரின் உண்மை. சோ அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். சோ அப்போ கிரைஸ்ட் அவருடைய பலி நாம கிரகிக்கணும், அது கிரகிக்கிறது அந்த பலியில அவர் பட்டுட்ட அந்த அனுபவங்களோடு கிரகிக்கணும். சோ அதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ராவா பேசக்கூடிய விஷயம். இதுக்கு சில வசனங்கள் நாம அங்க பாக்கலாம் அந்த பாடுகளுக்கு. வசன வாசிங்க, எபிரேயர் 5:8 வாசிங்க, இது நினைவு கூறலாம் சும்மா. 5:8-9 எபிரேயர்.
குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாம், பூரணரான பின்போ தமக்குள் கீழ்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி.
பாருங்க, அப்போ அவருக்கு அந்த தேவ நியமிச்ச அந்த விஷயம் இதுதான் அவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தர் இயேசு அந்த பட்ட பாடுகள்னால கீழ்படுதலை கற்றுக்கொண்டு அவரு பூரணர் ஆன பின்பு பாருங்க, அப்புறம்
தமக்கு கீழ்படுகிற,
பாருங்க தமக்கு கீழ்படுகிறார். அதே லைன்ல, அதே அடிச்சு விடுகல, அதே பாடுகள், அதே உபத்திரங்கள் மத்தியில. இன்னொரு வசனம் 1 பேதுரு 4:1-2 வாசிங்க. 1 பேதுரு 4:1-2 கூட அதேதான் சொல்றாங்க.
இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தட்டிக் கொள்ளுங்கள். இனி பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை
விட்டோய்ந்திருப்பான். சோ பாடுகள் ரொம்ப முக்கியம். சோ இது இன்னைக்கு வைக்கிற முதல் பாயிண்ட். சோ அந்த அருமையான பாயிண்ட், அதைய வந்துட்டு மாம்சத்தை புசிக்கணும், சுட்டுதான். அதைய பச்சையாவும் இல்ல தண்ணியாவும் இல்ல, பட் இந்த பச்சை தண்ணி யார் பண்ணுவாங்கன்னா பெயர் சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள். சில சமயங்கள்ல நமக்குள்ளே கூட வரும், எப்படின்னா வெறும் உபதேசங்கள் பேசுறவங்களா கேக்குறவங்களா படிக்கிறவங்களா மாத்திரம் இருந்துட்டு அந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்கொள்ளாதவங்களா, நிறைய விஷயம் இருக்குது. அது பாடுகள் தான் நம்ம பொதுவா ஜென்ரலா சொல்றோம். சுயம் வெறுக்கிறது, சுயம் வெறுக்கிற டாபிக் நம்ம எடுத்துட்டா நம்ம எல்லாம் மேக்சிமம் மைனஸ்ல தான் நிப்போமா. சுயம் வெறுக்கிறது கர்த்தர் இயேசுவின் பாடுகள்ல ஒரு பிரதானமான ஒரு விஷயம் அவர் அதெல்லாம். அது நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம அங்க பேசிருக்கிறோம். ஒரு பரிபூர்ண மனுஷனா அவருடைய சகல குவாலிட்டியும் தேவனுடைய சித்தம் செய்வதற்காக ஒதுக்கி வச்சிருந்தார். இது நம்முடைய வாழ்க்கையில அன்னதினமும் செய்ய வேண்டிய விஷயம். சோ அப்போ இதெல்லாம் நம்ம அந்த பாடுகளுக்குள்ள அங்க வருது. ஆனா என்ன விஷயம், இன்னைக்கு அந்த அந்த மாம்சம் புசிக்கணும், சுட்டதா அந்த அந்த பலிய பலியில இருக்கிற அந்த உபத்திரவங்களோடு கிரகிச்சு அந்த உபத்திரவங்களோடு நாம அங்க நடக்கிறது. அதுதான் இங்க பாயிண்ட் அவுட் பண்ற. அடுத்த வசனம் பார்க்கலாம். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் துடைகளையும் அதற்குள்ள யாவையும் மேகமாய் நெருப்பினால் சுட்டதா எதை புசிப்பீர்களாக. இதுக்கு என்ன சொல்லலாம் நாம, பொதுவா இதுக்கு பாக்குறோங்களா நாம நிழல், அது மாம்சம் புசிக்கணும், நெக்ஸ்ட் என்ன புசிக்கணும் சொல்றார், அதன் அதில் தலையும் அதன் தொடைகள் பாத்தீங்களா, அது வருது இல்ல. சோ இங்கிலீஷ்ல ஹிஸ் ஹெட் வித் ஹிஸ் லெக்ஸ், லெக்ஸ் கால் வருது, தமிழ்ல தொடை போட்டுடுறோம், லெக்ஸ் ஹிஸ் ஹெட் வித் ஹிஸ் லெக்ஸ். சோ மாம்சம் புசிக்கணும், அது அதோட என்ன புசிக்கணும் சொல்றாரு, அதனுடைய தலை அதனுடைய தொடை, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. இது எது கடையாளமா இருக்கலாம், சஜஷன் சொல்லுங்க நீங்க. தலை பாருங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம், பரவாயில்ல, ட்ரை பண்றதுக்கு தேங்க்ஸ். சோ மாம்சம் வந்துட்டு கிரைஸ்டனுடைய பலி, ஃபுல் கிரைஸ்ட் எடுத்துடலாம், கிரைஸ்ட் அப்படி வச்சிருங்க, அப்பதான் மிஸ் ஆகாது. கிரைஸ்ட் இப்போ கிரைஸ்ட் சம்பந்தம் அப்படி வச்சிடுங்க, ஏன்னா அந்த மாம்சத்தை புசிக்கிறதுனா அவருடைய பலி கிரகிச்சு ஏற்றுக்கொள்ளுதல், அதுதான் நம்ம சொல்றோம் இல்லையா. சோ இப்ப பலியும் போலதான் என்ன வந்துடுது, அவருடைய என்டையர் லைஃப் வந்துடுது, முழு வாழ்க்கை வந்துடுது. இப்படி பார்த்துட்டு நம்ம அந்த அலையாடுத்துக்கோம். சோ இது முழு வாழ்க்கை, அவருடைய முழு ஜீவியம், முழு பலி அது குறிக்கிறது. இப்போ அங்க என்ன இருக்கு, தலை தொடை. இப்ப தலை தொடை என்னவா இருக்கணும்னா, கண்டிப்பா இது தனியா வரல, இது எங்க இருந்துதான் வந்துச்சு, அந்த மாம்சம் எது, அந்த மாம்சம் எந்த ஆட்டுதோ அதே ஆட்டோட தான் தலை, அதே தான் கால்கள். ரொம்ப சிம்பிள் விஷயம் தான், நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப சொல்லுங்க தலை வந்து என்னவா இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான், நீங்க சொல்லிடலாம். இல்ல இல்ல, அந்த மாம்சமே கிறிஸ்து தான், சரிங்களா, மாம்சமே கிறிஸ்து தான், மாம்சமே கிறிஸ்து, அவருடைய ஜீவியம், அந்த ஜீவியத்துல இருக்கிற அவருடைய பலி, இந்த பலியில இருக்கிற அவருடைய பாடுகள் எல்லாம் வந்துடுது. இப்போ அந்த 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 தலை அந்த கால் எதை குறிக்கணும் பாருங்க, அந்த தலை எதோட தலை தான், அதான் பாருங்க, அந்த மாம்சத்தினுடைய தலை தான், அந்த கால் எதோட கால் தான், இந்த மாம்சத்தினுடைய கால் தான். சோ ஃபுல் கிறிஸ்துவின் ஜீவியம் தான், ஆனா அந்த ஜீவியத்துல தலை, அந்த ஜீவியத்துல தலை, அந்த ஜீவியத்துல கால், எது கடையாளமா இருக்கும், ரொம்ப சிம்பிள் பாருங்க, அதெல்லாம் கஷ்டமாது நமக்கு. மாம்சம் வந்து கிறிஸ்துவினுடைய ஜீவியம் ஹோல், சரிங்களா, ஒருவேளை நான் தப்பா சொல்றேன் எனக்கு தெரியல, அவருடைய ஜீவியம் முழுத்துக்கோ ஜீவியத்துக்குள்ள இருக்கிறது தான் எது, தலை, அதே ஜீவியத்துக்குள்ள ஒரு பாகம் தான் எது, கால், அவள் தான் சொல்றோம் கர்த்தேசனுடைய பலி, அவருடைய ஜீவியம், அதுக்குள்ள ஒரு பார்ட்டு தான் தலை, அதுக்குள்ள ஒரு பார்ட்டு தான் கால், அதையும் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப சிம்பிள். அவருடைய ஜீவியம் அதுக்குள்ளே தலை, தலைனா என்ன வருதுங்க, பசனா வாசிங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க. அப்புறம் கரெக்ட், தேங்க்யூ சொன்னார், என்ன சொன்னீங்க,
சிந்தை,
யாருடைய சிந்தை, சிம்பிள், அவருடைய சிந்தையோட நல்ல நல்ல பாயிண்ட் அது, வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 2:5 வசனம், அவருடைய சிந்தை வேணும், அவருடைய சிந்தை நமக்கு வேணும் இல்லைங்களா, நம்ம அவருடைய சிந்தையில இருந்தே அவரை கிரகிக்கணும், அது ரொம்ப முக்கியம் பாருங்கன்னா, பியூட்டி வருது பாரு, இது நம்ம இது முன்னாடி பாத்துருக்கோமா, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறீங்களா, இங்க எனக்கே இது ரொம்ப புரிசிங்க பாருங்க. சோ அந்த அந்த தலையோட புசிக்கணும், சோ கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை, அந்த சிந்தையில நின்று அவருடைய வாழ்க்கை ஜீவியம் பலி கிரகிக்கணும், நம்ம பலப்படும். இப்போ தெரியும் கால்கள் எது கிடையாதுமா இருக்கும், கைதான் சிஸ்டர் கிரியை, நடத்தை, ஏன் இவ்வளவு டவுட்டா சொல்றீங்க, எல்லாம் ஈரோடு சபை பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க, கை தான் கிரியை, பைபிள் அடையாள பாஷை மிக்ஸ் மறக்கக்கூடாது, இதெல்லாம் கை தான் கிரியை, கால்னா கண்டிப்பா என்ன வரணும், அங்க கண்ணுக்கு முன்னாடி பிஹேவியர் கான்டக்ட் நடத்தை, நடத்தை
செய்ய ரெடியா இருக்கு,
இல்ல இல்ல இல்ல, ஆன்சர் வந்துச்சு, நடத்தை நடத்தை, அவருடைய பிஹேவியர் கான்டக்ட், அவருடைய நடத்தைகள். சோ அவருடைய வாழ்க்கையில அப்போ இதெல்லாமே உள்ளடங்குது, அவருடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அவருடைய சிந்தை, அவருடைய பலி, அவருடைய நடத்தை, இது எல்லாமே புசிக்கணும். அது மாத்திரமில்ல, இன்னொரு வார்த்தை கூட வருது இல்லைங்களா, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும். சோ கிரைஸ்ட் பாருங்க, இது நல்லா போக்கஸ் பண்றார் அந்த நிலையில, மாம்சம் எடுத்துட்டா அவருடைய பலி, நம்ம அந்த பலி மாத்திர பாக்காதீங்க, பாக்கணும் மெயின், அதுதான் அந்த பலியில இருக்கிற பாடுகளோடு அதை பாருங்க, அவர் அப்போ பலி செலுத்துற ஜீவியத்துல அவர் சிந்தை பாருங்க, அவருடைய பலி செலுத்துற விஷயத்துல அவருடைய நடத்தை பாருங்க, அந்த பலி செலுத்துற விஷயத்துல அவருடைய வாழ்க்கையின் சகல அம்சங்களும் பார்த்து அப்படியே அனைத்தையும் புசிங்க நீங்க. இதுதான் அந்த மாம்சம் புசிக்கிற விஷயத்துல அங்க இருக்கு. சோ கிறிஸ்துவினுடைய பலி பாடுகள் மாத்திரமல்ல, அவருடைய சிந்தை, அவருடைய நடத்தை, அவருடைய சகல விஷயங்களையுமே அந்த தலைச்சன்கள் வந்துட்டு அந்த நாள் ராத்திரியிலேயே அங்க புசிக்கணும். சோ இதுதான் அந்த விஷயம். இப்ப அடுத்த அடுத்த வசனம் அனைத்து வருது இல்லையா, ரொம்ப ஸ்பெஷல் அது ஹார்ட், லிவர், கிட்னிஸ் ரொம்ப
முக்கியமான.
அப்படி எடுத்தா கூட ரொம்ப விசேஷமான சொல்லலாம். பட் இந்த இடத்துல எல்லாம்ங்கிறது பியூட்டி, ஏன்னா கிறைஸ்டனுடைய லைஃப் முழுக்கமே எல்லாமே நமக்கு பியூட்டி. அது என்ன அப்படி கூட இருக்கு. சரி, இப்போ அடுத்த வசனம் வாசிக்கலாம். இது ரெண்டாவது பாயிண்ட் நினைக்கிறேன் இல்லைங்களா, இரண்டாம் அதிகாரத்துக்கு நெக்ஸ்ட். அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியா இருக்கிறதை அக்னியால். ஏன் இந்த கமாண்ட் கொடுக்கிறார்? அதுல ஒன்னும் என்ன பண்ண வேண்டாம், மீதி வைக்க வேண்டாம். இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு நைட்டே அதை என்ன பண்ணிடணும் புசிங்க பாத்தீங்களா. இப்ப இந்த கட்டளை, இந்த கட்டளை அவங்க நிறைவேற்றணும். மெயின் நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் அவங்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சு மேலேயே சொல்லிட்டார், நீங்க என்ன பண்ணணும், அவங்க அவங்க வீட்டுல உள்ள இலக்கத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க, எடுங்க. அம்மா அப்பா ஒரு பையன் இருக்கிற வீட்டுல என்ன பண்ண வேண்டாம், ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா கட்டளை நான் பின்னாடி கொடுக்க போறேன், நீங்க என்ன பண்ணிடணும், அதைய நைட்டே அது சாப்பிட்டு முடிக்கணும். மூணு பேர் எல்லாம் சாப்பிட்டு முடியாது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. ஒரு வேலை முடியலையா என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியா பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்துக்கோங்க. ஏன் அந்த கட்டளை கொடுக்கறாருன்னா, பின்னாடி இந்த கட்டளை கொடுக்கறாரு, ஏன்னா நீங்க இந்த ஆட்டினுடைய இறை மாம்சத்துல ஒன்றையும் விடியற் காலம்ல என்ன பண்ணக்கூடாது, மிச்சமும் வைக்க கூடாது. என்ன என்ன ஏன் வைக்க கூடாது
சொன்னா,
கரெக்ட். இப்போ இதுக்கு இந்த நிழலுடைய அர்த்தம் நம்ம நிழலையே பார்த்து புரிஞ்சுக்கொள்ள முடியாது, இது நிஜத்துக்கு தான் வரும். சோ அப்போ அந்த இரவு எது கடையாளம், சுவிசேஷ யுகம். சோ இஸ்ரேலர் அந்த தலைச்சன்கள் யார் கடையாளம், சபை. சோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது எது கடையாளம், நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில இருந்து அந்த மாம்சத்தை புசிக்கிறது எது கடையாளம், கர்த்தர் இயேசுனுடைய பலி, ஜீவியம், விலைக்கிரியம், அதுல இருக்க பாடுகள், அது சகல அம்சங்களோடு கிரகிச்சு அதைய உட்கொண்டு அது நமக்குள்ள ஜீரணிச்சு அதே பாதையில் நடக்கிறதுக்கு அது நமக்கு என்ன தரணும், நமக்கு பலன் தரணும். அந்த பலத்தை அந்த ஜீவியத்துல நடக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். இது நம்ம செய்யணும், இது புசிக்கிறது இந்த நைட் நைட் முழுக்க நடக்கணும். அப்படின்னா நைட் எதுக்கு அடையாளம், சுவிசேஷத்துக்கே அடையாளம். சுவிசேஷத்துக்குள்ள அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த புசிக்கிறதுக்கு எது எந்த டைம் தான் அனுமதிச்சிருக்கிறார் தேவன், சுவிசேஷம் மாத்திரம். அப்ப இது கிடை என்ன எக்ஸாக்ட் என்ன வருது இது, புரியுதுங்களா? எஸ் எஸ். அந்த இந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில இருந்து அந்த கர்த்தர் இயேசுவின் பலிய அப்படியே கிரகிச்சு அதன்படியே ஜீவிக்கிற இந்த வாய்ப்பு, இந்த பரம அழைப்பு தேவன் இந்த யுகங்கள்ல எந்த யுகத்துக்கு மாத்திரம் தான் வச்சிருக்கிறார், சுவிசேஷ யுகத்துக்கு மாத்திரமே தான் வச்சிருக்கிறார். ஒருவேளை சுவிசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரம் வருட அரசாட்சியில யாரேனும் விரும்பினா கூட இந்த அழைப்பு அவங்களுக்கு முன்பு இல்ல, அவங்க இந்த கிறிஸ்தவனுடைய பலி என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண அதாவது இந்த பரம அழைப்புல யாருமே நுழைய முடியாது. சோ அப்போ ரொம்ப சிம்பிள், நிஜத்துல நாம பார்க்கும் போது கிறிஸ்து இயேசுனுடைய அடிச்சுடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த மாபெரும் ஸ்லாக்கியம் வாய்ப்பு சுவிசேஷ யுகத்தோடு முடியுது இல்லையா. இந்த நிஜம் விஷயத்த தேவன் எங்க கொண்டு வரணும், நிழலுக்குள்ள கொண்டு வரும். சோ அப்போ அந்த சுவிசேஷ யுகத்துக்கு நிழல் என்ன, அன்று ராத்திரி. ஆயிரம் சாட்சிக்கு நிழல் என்ன, அங்க ராத்திரி முடிஞ்சு ஆரம்பிக்கிற விடியற் காலம். சரி, இந்த சுவிசேஷ அந்த பரம அழைப்பு சுவிசேஷ யுகத்துக்கு முடிவு வரைக்கும் தான் அப்படின்னா, அப்போ தேவன் கண்டிப்பா என்னதான் கட்டளை கொடுக்க வேண்டியதா இருக்குது, நீங்க இந்த மாம்சத்தை அந்த வீட்டுக்குள்ள இருந்து புசிக்கிறது ஏதோடு கட் பண்ணுங்க, அந்த இரவு முடிகிற வரைக்கும் கட் பண்ணுங்க. சில சமயங்கள் பாருங்க, நிழல் விஷயத்த நிஜத்துல தான் நம்ம போய் எடுக்கிறோம், நிஜத்துல எடுத்தா. சோ இங்க இப்படி வெறும் நிழலே பார்த்து யோசிச்சீங்கன்னா இதுக்கு பதிலே கிடைக்காது. ஏன் வந்து நைட்டே சாப்பிட்டு முடிக்க சொன்னார் அதுல பாருங்க. அது கூட இன்னொரு விஷயம் கூட இன்டைரக்டர் ஒருவேளை மிச்சமான நீங்க என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணணும்
சொன்னார்.
அதிலே ஒன்றையும் விடியற் காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் வைக்க கூடாது. விடியற் காலம் மட்டும் அதிலே மீதியா இருக்கிறத என்ன பண்ணிடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தேருவோம் பாருங்க, நிழல்ல கேக்கலாம் அக்னியா சுட்டுடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம். இதெல்லாம் கேட்க கஷ்டம் தான், ஏன்னா நம்மளே படிச்சுதான் தெரிஞ்சிட்டோம். ஒண்ணு இல்ல, அக்னியால் சுடுங்கன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, காலையில அதை என்ன பண்ணாதீங்க, நீங்க சாப்பிடாதீங்க அவ்வளவுதான். நீங்க சாப்பிடக்கூடாது, அதை அதை சாப்பிடக்கூடாது அக்னி. சோ என்ன சொல்றாருன்னா, சாப்பிடுங்க காலை மட்டும் சாப்பிடாதீங்க காலை ஆயிடுச்சுன்னா. இந்த அழைப்பு சுவிசேஷத்தின் மட்டும் அழைப்பு இல்ல, சுவிசேஷம் முடிஞ்சிச்சுன்னா இவ்வளவுதான். இந்த விஷயத்துக்கு தான் இங்க அந்த கட்டளை அங்க கொடுக்கறது நாம அங்க பாக்குறோம். சரி, இப்போ 11 வசனத்துல அதை சாப்பிடுற விதம் சொல்றாரு, அதை புசிக்க வேண்டிய விதம் ஆகும். இது கூட நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக்கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடுவீர்கள். சோ இதனுடைய அர்த்தம் அப்படியே நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். அறையில கச்சை கட்டிக்கொண்டு தான் புசிக்கணும். அந்த கச்சை நாம் என்ன கொடுக்கறோம், சத்தியம் என்னும். சத்தியத்துல நாம் நினைச்சு நிக்கணும். அப்புறம் என்ன சொல்றார், கால்களில் பாதரட்சை சொல்லும் பொழுது ஆயத்தம் என்னும் பாதரட்சை நாம சொல்றோம். நெக்ஸ்ட் கையில தடி, தடி எது கடையாளம், கரெக்ட், வாக்கு தத்தங்கள் அல்லது பரிசுத்தாவி கூட நாம அங்க சொல்லலாம். சரி, இப்போ அந்த நிழல் கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். பாருங்க, ஆக்சுவலா இந்த கச்சை எந்த கச்சைக்கு வருது இல்லைன்னா, பிரதர் அங்க கொஞ்சம் டீப்பா பண்றாரு. சோ இந்த கச்சை உண்மையிலே அந்த பெல்ட்டுக்கு வர்றது இல்ல, ஹீப்ரூல போய் செக் பண்ணனா. ஆனா நம்ம அதை எடுக்கலாம், தப்பில்ல, ஏன்னா அந்த அர்த்தம் கரெக்டா பொருந்தது. நம்ம சத்தியம் என்ற அந்த இடைக்கச்சை கட்டிட்டு தான் நிக்கணும், அது கரெக்ட் தான். பட் இங்க வர்றது எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னா, வெறும் கச்சை கட்டிட்டு இல்ல, வெறும் கச்சை கட்டிடல. ஏன்னா ஆக்சுவலி அவங்க நைட் சாப்பிட்டு இருக்காங்க, அடுத்த நாள் என்ன பண்ண போறாங்க, அந்த யாத்திரை பிரயாணமாக கிளம்ப போறாங்க, வெகு சீக்கிரமா கிளம்ப போறாங்க, வேக வேகமா நடக்கணும். அப்போ தேவன் கொடுக்கற ஒவ்வொரு கட்டளையும் எதுக்குதான் கொடுக்கறாரு, அவங்களுடைய இந்த விடுதலை தேவன் நினைச்சபடி துரிதமாக நடக்கிறதுக்கு ஏதுவாத்தான் அவர் கட்டளை கொடுக்கறாரு. சோ அப்ப அவங்க வேக வேகமா நடக்கணும், அது ஒரு முக்கியமான அவசியம். ஆனா அந்த இஸ்ரேல் யூதர்களுடைய அந்த டிரெஸ்ஸிங் அந்த காலத்துல அது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ரொம்ப சௌகாரியமா, எப்படி சொல்லலாம், சௌகாரியம்னா கம்ஃபர்ட்னா என்ன சொல்லலாம், ரொம்ப வசதியா, ரொம்ப அவங்களுக்கு என்ன சொல்லலாம், கம்ஃபர்ட், கம்ஃபர்ட் சொன்னா சொகுசா, கரெக்ட். அவங்களுடைய தேவன் அவங்களுக்கு அந்த நியாய பிரமாணத்துல டிரெஸ்ஸிங் கூட கொடுக்கறாரு இல்லைங்களா, கொடுக்கும் பொழுது பெஸ்ட் டிரெஸ்ஸிங் தான் கொடுத்தாரு. எப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் சொகுசா சௌகாரியமா இருக்கணும், அந்த மாதிரி தான் கொடுத்தாரு. சோ அப்படித்தான் எப்பயுமே அவங்க டிரெஸ் பண்றது வழக்கம். பட் இப்போ அவங்க ஒரு மிகப்பெரிய பிரயாணத்தை எதிர்கொண்டு இருக்கிறதுனால தேவன் அவங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா, கச்சை கட்டிட்டு சாப்பிடும். அப்படின்னா உங்களுடைய பாருங்க, அந்த அவங்களுடைய டிரெஸ்ஸிங் எப்படி இருக்கும் நம்ம டிவில எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த காற்றோட்ட வசதியோடு அந்த ஒரு அங்கி மாதிரி தான் அங்க இருக்கும். சோ அதுதான் நமக்கு வந்து நம்ம பார்வையில இப்படி புரிஞ்சுக்கிறக்கே கஷ்டம், அது அவங்களுக்கு சொகுசா அப்படின்னு போனோம். ஆனா அதுதான் அவங்களுக்கு சொகுசு சௌகாரியம் எல்லாம் வசதியா தேவன் கொடுத்திருந்தார். ஆனா தேவன் இங்க என்ன சொல்றார், நீங்க கிளம்ப போற பிரயாணத்துக்கு இந்த சொகுசு டிரெஸ் இந்த வசதியா சௌகாரியமா இருக்கிற இந்த அங்கி என்ன ஆகாது, ஏற்றதா இருக்காது. ஆனா அங்கிதான் நீங்க போட்டு எடுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த அங்கிய என்ன பண்ணணும், நீங்க மடிச்சு கட்டிருக்கோம். அங்க எது வரைக்கும் இருக்கும், பாதம் வரைக்கும் இருக்கும். ஆனா வேக வேகமா போக வேண்டியது வரும், சில சமயத்துல ஓட வேண்டியதே வரும். சோ அப்போ அங்கி உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுடைய ஓட்டத்துக்கு உங்க பிரயாணத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். ஆனா அதுதான் உண்மையிலேயே உங்களுக்கு வசதி, உங்களுக்கு சொகுசு. ஆனா இந்த பிரயாணத்துக்கு அந்த சொகுசு வசதி சௌகாரியம் ஆகாது. நீங்க பிரயாணப்பட்டு தப்பிச்சு போகணும்னா கொஞ்சம் உங்க சொகுசெல்லாம் என்ன பண்ணுங்க, கட்டி வைங்க. இதுதான் அந்த அடையாளத்துல இருந்து எந்த எந்த வகையில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு வசனம் குறிக்க அவசியம் இல்ல. அங்க எலியா ஆகாப் ராஜாக்கு முன்னாடி முந்தி ஓடினார் இல்லையா, அப்ப என்ன என்ன வருத்தம் வார்த்தை, அவன் தன் அறையை கட்டி கொண்டு எப்படி ஓடி இருப்பார், அறையை கட்டி கொண்டு. இந்த இடத்துல வெறும் பெல்ட் மாத்திரம் எடுத்து கட்டிக்க முடியுமா, பெல்ட் எடுத்து கட்டிட்டு ஓட மோடி இருக்க முடியுமா, எப்படி அவங்க என்ன பண்ணிடுக்கணும், தன்னுடைய அங்கேயே கூட என்ன பண்ணிடுக்கணும், நம்ம வாரி சுருட்டிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி வாரி சுருட்டி அந்த கட்சியோடு கட்சியாக கட்டிருக்கோம். சோ அப்பதான் அவருடைய அந்த ரன்னிங் பாசிபிள். அதே போல கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்துட்டு வசனம் வாசிங்க, அது அங்கே கூட அந்த வாசனை தான் வருது, லூக்கா 12:37 அறைகளை கட்டி அறையை கட்டி கொண்டு வசனம் வாசிங்க. கரெக்ட். அவர் எப்படி எப்படி இது கற்பனை பண்ணி பார்த்தா, வெறும் பெல்ட் போட்டு வந்து செய்வாரா, இல்ல இல்ல பெல்ட் எப்பயுமே இருக்கும், பட் இங்க எல்லாம் அந்த அறை கட்டி கொண்டுங்கும் போது என்ன என்ன சென்ஸ் வருதுன்னு ஆக்சுவலா அவர் என்ன பண்றாரு, அங்க சர்வ் பண்ண போறார், அறை கட்டிட்டு என்ன பண்ண போறார், வசனத்துல பந்தி விசாரிப்பார், அது ஒரு ஒர்க். அப்ப அங்க வேக வேகமா போகணும், குனியணும், எந்திரிக்கணும். சோ அதுக்கு வசதியா என்ன பண்ணுவார்னா, அந்த அங்கிய மடிச்சு கட்டி எடுக்கணும். சோ இந்த வசனங்கள் எல்லாம் அந்த அறை கட்டி கொண்டனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, அவங்க செய்ய போகிற வேலைக்கு தகுந்தபடி வசதியா இருக்கும் படிக்க அந்த அங்கியை அந்த கட்சியோடு சேர்த்து தூக்கி கட்டிட்டு அந்த கால்களுக்கு நல்ல தாராளம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொடுக்கறது. சோ இது அருமையான மீனிங். சோ இந்த இதுதான் சொல்றாரு, நீங்க அதை புசிக்கணும், எப்படி புசிக்கணும், உங்கள் கட்சியை கட்டிக்கொண்டு. சோ என்ன மீனிங் இங்க சொல்றாரு அப்படின்னா பாருங்க, சிம்பிள் இதுதான். இது வரைக்கும் அந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த 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 அங்கிகள் அவங்களுடைய வஸ்திரங்கள் அவங்களுக்கு தேவன் சௌகாரியமா சுகமா நல்ல சொகுசு தன்மை உடையதா தான் கொடுத்திருந்தார், அப்படித்தான் அவங்க அணிந்துட்டு இருந்தது வழக்கம். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது, நீங்க ஒரு முக்கியமான பிரயாணமாக கிளம்ப போறீங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறவே போகுது, நீங்க அடிமைத்தனத்திலிருந்து நீங்க விடுதலையாகி உங்களுடைய அந்த கானானுக்கு நீங்க போகிற அந்த பிரயாணம் நாளைக்கு நீங்க கிளம்புறீங்க. இந்த பிரயாணத்துல நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய பழைய வசதி வாய்ப்புகள் சௌகாரியங்கள் சுகங்கள் இதையெல்லாம் என்ன பண்ணிடுங்க, நீங்க கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு நீங்க இந்த பிரயாணத்துல போகிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ஆயத்தம் படுத்திட்டு நீங்க போகணும். சோ இதனுடைய அந்த ஆழமான அர்த்தம் நமக்கு இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நாமும் கூட இந்த வனாந்தர பிரயாணத்துல தான் இருக்கிறோம், கிறிஸ்துவின் அடிச்சு ஊடகல்ல அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த பலியின் ஜீவியம் நம்முடைய பரம காணான் பரலோகத்தை நோக்கின இந்த பிரயாணம். இந்த பிரயாணத்துல கட் பண்ணணும் நம்ம நம்முடைய சௌகாரியங்கள் நம்முடைய சுகங்கள், நமக்கு தேவன் ஆசீர்வாதமா தந்திருந்த நியாயமா கொடுத்திருக்கிற அநேக உரிமைகளா இருக்கலாம், அநேக செல்வங்களா இருக்கலாம், அநேக வசதி வாய்ப்புகளா இருக்கலாம், சில ஆசீர்வாதங்களா இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம், பட் இது எல்லாமே இந்த பிரயாணத்துல நமக்கு உதவ போறது. இந்த ஒரு பிரயாணம் ரொம்ப கடினமான பிரயாணம், பாதை வித்தியாசம், நீங்க போகிற காலம் வித்தியாசம், போகிற அவசரம் ரொம்ப வித்தியாசம், இது ரொம்ப ரிஸ்கான பிரயாணம். இதுக்கு எல்லாம் இது எல்லாம் மூட்டை கட்டி ஒதுக்கி வச்சுட்டா இந்த பிரயாணத்தை ரொம்ப சிம்பிளா நீங்க அங்க போகலாம். சோ இந்த மீனிங் அந்த அந்த அர்த்தத்துல அங்க வைக்கிறார். இப்போ அந்த கச்சை கட்டி கொள்றதுக்கு அது ஒரு அர்த்தம் நாம அங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாதரட்சை மீதி எல்லாம் அப்படியே சொல்லலாம், பாதரட்சை சொல்லும் போது ஆயத்தம் அந்த ரெடினஸ். ஆனா அது வந்து என்ன சொல்லலாம், ஆனா பாதரட்சை வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா கரெக்ட் சொல்றார் அந்த ஆயத்தம் ஆயத்தம் ஓகே பாருங்க வசனம் தான் அப்ளை பண்றோம் பட் மீனிங் என்ன, பாதரட்சை ஆயத்தம் என்னும் பாதரட்சை ஓகே பட் ஆயத்தம் என்ன, பிரயாணம் செய்யறதுக்கு ஆயத்தம் என்ன, ஆயத்தம் ஆன்சர் பட் ஆயத்தம் என்ன, ரெட்டி ரெட்டியா என்ன, அந்த பயணம் செய்யறது ரெட்டினா என்ன, அந்த ரெட்டினஸ் என்ன, ரெட்டினஸ் என்ன, அந்த ஆயத்தமா இருக்கிறது எது குறிக்குது, அருமையா கொடுக்கற புரியுதுங்களா நம்ம சொல்றது, வசனம் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்றது ஓகே கரெக்ட் வசனம் கரெக்டா போறது, அந்த பாதரட்சியை குறிக்குது ரெடினஸ் ஆயத்தம், இங்கிலீஷ்ல சொன்னா ரெடினஸ் ஆஃப் ஹார்ட் மைண்ட் வேர்ட்ஸ் டீட்ஸ், அதாவது நம்முடைய சிந்தை நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய பேச்சு நம்முடைய செய்கை எல்லாவற்றிலுமே இந்த பிரயாணத்துக்கு தகுந்த ஆயத்தம் இருக்கணும். இது என்னன்னா ரொம்ப சிம்பிள் அருமையா பிரதர், ரொம்ப சிம்பிள் அர்த்தம் தான் சொல்ல முடியும், லைஃப்ல ரொம்ப கஷ்டம். மீக்னஸ், ஜென்டில்னஸ், பேஷன்ஸ், லாங் சஃபரிங், லவ், லெஸ்ட் யூ சூன் பிகம் வேரி அண்ட் இன் த ரக்ட் வே. சோ இந்த ஆயத்தம் என்று என்ன சொல்ல போது, இந்த பிரயாணத்துக்கே தேவையான சில சுபாவங்கள் குண லட்சணங்கள் இருக்குது, இது கூடுமான வரைக்கும் தக்க வச்சு கொண்டே இருந்தா தான் இந்த பிரயாணத்துல நிலைச்சு நிக்க முடியும், இல்லாட்டி இந்த பிரயாணம் முடியாது. சோ ஆயத்தம் பொழுது அது அந்த பாருங்க லிட்டரலா போவோம், நிழலுக்கே போவோம், பாதரட்சை போட்டுட்டு இருக்கிறாங்க ஆயத்தம் நம்ம சொல்றோம். சோ பாதரட்சையை வைங்க, ஆயத்தம் தான், எதுக்கு ஆயத்தம் அந்த பாதரட்சை பாய்க்கிறாங்க, அந்த பாதையில என்னெல்லாம் இருக்கலாம் அவங்களுக்கு, அப்படி அப்படித்தான் அந்த பாதையில முள்ளு இருக்கலாம், கல் இருக்கலாம், ஏத்தம் இருக்கலாம், இறக்கம் இருக்கலாம், குழி இருக்கலாம், தண்ணி இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இது எல்லாம் எதிர்கொள்றதுக்கு அவங்க ஆயத்தம் எதுல காமிக்கிறாங்க, அவங்க எதுல போட்டு செப்பல் அந்த பாதரட்சையை போட்டு எடுக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள், சோர்வுகள், அவமானங்கள், இழப்புகள் எல்லாமே இருக்கும், இதுக்கு இந்த எல்லாம் சேர்ந்தது தான் நம்முடைய பிரயாணம். சோ இந்த பிரயாணத்துல இந்த பிரயாணத்தை மேற்கொள்றோம்னா, இது எல்லாம் ஃபேஸ் பண்றோம்னா, அதுக்கு முன்னாடியே மைண்ட்ல என்ன எடுக்கணும், நம்ம ஆயத்தமா எடுக்கணும். ஆயத்தமா எடுக்கணும் எப்படி, ஒரு கோபக்கார எப்படித்தான் எதிர்கொள்ள முடியும்னாமோ, ஒரு கோபம் இருந்த ஒரு சூழ்நிலை நமக்குள்ள அங்க என்ன வந்திருக்கணும், நமக்குள்ள பொறுமை அங்க வந்திருக்கணும், சகிப்புத்தன்மைங்கிற ஒரு ஆயத்தம் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள இருக்குமா இல்லைங்களா, இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும். அதெல்லாம் நிறைய வஞ்சகங்கள் இருக்கும், உள்ளுக்குள்ள தெளிந்த புத்திங்கிற ஒரு ஆயத்தம் இருக்கணும் நமக்குள்ள. நமக்குள்ள மாம்சத்துல நிறைய வேலை செய்வோம் நம்ம, நமக்குள்ள வேணும் அந்த என்ன சொல்றது, சுயம் வெறுக்கிற ஒரு ஆயத்தம் நமக்குள்ள இருக்கணும். சோ இதுதான் அந்த குவாலிட்டிஸ், அதுதான் மீக்னஸ், ஜென்டில்னஸ், பேஷன்ஸ், லாங் சஃபரிங், அதாவது தாழ்மை, எளிமை, சாந்தம், பொறுமை, நீடிய பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த பிரயாணத்தை நல்லபடியா இந்த வனாந்தரத்துல மேற்கொண்டு பரமகாணன் போய் சேருவதற்கான ஆயத்தம் இதுதான் இருக்கணும். சோ அப்போ நமக்கு ஒரு வார்த்தையில தெரிஞ்சிருந்த ஒரு அர்த்தத்தை தான் நம்ம கொஞ்சம் பாக்குறோம் இதுல. சோ இதுதான் அந்த ஆயத்தம். நெக்ஸ்ட் தடி. ஓகே, தடி வந்து வாக்கு தத்தங்கள், அதாவது தடி லிட்டரலா எடுத்தா எப்படி மீனிங் கொண்டு வரோம், தடினா வாக்கு தத்தங்கள், அது நிழல் எப்படி கொண்டு வர, நிழல்ல அந்த தடியினுடைய பிரயோஜனம் என்ன, விழும் போது மாத்திரம் இல்ல, சாதாரணமா டயர்ட்லயே என்ன பண்ணலாம், நம்ம லீன் சாய்ந்து போனோம், பிரயாணத்துல இந்த எல்லா அனுபவங்களுக்கு மத்தியில சப்போர்ட் தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய அந்த வாக்கு தத்தங்கள் சொல்லலாம், ஒரு வகையில ஹோலி ஸ்பிரிட் கூட நம்ம சொல்லலாம். சரி, நம்மை தேற்றக்கூடியவர், தேற்றவாளர், ஹோலி ஸ்பிரிட் கூட நம்ம சொல்லலாம். சோ இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வசனம் நம்ம பார்க்கலாம். உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், மைண்ட்ல அந்த சீரியஸ்னஸ் இருக்கணும், ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அது கர்த்தருடைய பஸ்கா. சோ நம்ம கடைசி வசனத்துக்கு வந்துட்டோம். சோ அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அப்போ இது எது அடையாளம், இந்த நிழல் தேவன், அதாவது சங்கார தூதன் இஸ்ரேலினுடைய தலைச்சன் பிள்ளைகளை கடந்து போயிடுறான், அவங்களை எதுவும் செய்யறதில்லை. சோ சுவிசேஷகத்துல இந்த சபையை மாத்திரம் இந்த இரண்டாம் மரணம் எதுவுமே செய்யாம அங்க போயிடுது, அவர்கள் தேவன் சொன்ன அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க இருந்தாங்க. ஓகே, இப்போ அதே நாள் அதே ராத்திரியில அந்த சங்கார தூதன் எகிப்து தேசம் முழுக்க போயிட்டு அவங்களுடைய தலைச்சன்களை என்ன பண்ணிடுறாரு, சங்காரம் பண்ணிடுறாரு. இந்த தலைச்சன்கள் யாரு கிடையாது, நிழல் நம்ம நினைச்சிட்டோம்னா பார்வோன் வந்து சாத்தான், அப்போ பார்வோனுக்கு கீழே அதிகாரிகளா இருந்து இஸ்ரேல் ஜனங்களை துன்பப்படுத்தினவங்க தான் யாரு, விழுந்து போன தூதர்கள் மற்றவங்க. சோ அப்ப வந்துடுது நம்ம கேக்குறது எகிப்தியர்களுடைய தலைச்சன்கள், எகிப்தியனுடைய தலைச்சன்கள்,
அந்த உலக கவர்மெண்ட்
சும்மா சொல்ல வேண்டாம், கொஞ்சம் திங்க் பண்ணி சொன்னா பாருங்க, இப்படி எடுக்கலாம் இல்லையா, கரெக்ட், கிட்டத்தட்ட வரீங்க. பாருங்க அந்த ஸ்திரீன் வித்துக்கு சர்பத்தின் வித்து என்னவா இருக்கும், பகை. சோ ஸ்திரீன் வித்து யாரு, அவங்கதான் தலைச்சன்கள், இஸ்ரேலினுடைய தலைச்சன்கள். சோ இவங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க யாருடைய தலைச்சன்கள்? எகிப்தியனுடைய தலைச்சன்கள். சோ இவங்க யார் கிடையாதுனா, இது ஒரு சஜஷன், ஆனா அது கரெக்டா தான் இருக்கும். இது வந்துட்டு பெயர் சபையில் இருக்கக்கூடிய அந்த போப் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், போப், கார்டினல்ஸ், பிஷப்ஸ், போதகர்கள். சொல்லுங்க சிஸ்டர். இப்போ இல்ல 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 இப்ப இல்ல, இது இப்ப நம்ம சுவிசேஷ யுகம் முழுக்க சொல்றோம். சுவிசேஷ யுகம் முழுக்க எப்படி சிஸ்டர் புரியல எனக்கு? எஸ், பெயர் கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த கார்டினல்ஸ், பிஷப்ஸ், போப்ஸ் இவங்களே அங்க குறிக்கும்.
ஏன்னா
சிஸ்டர் சுவிசேஷகம் முடியும் பொழுது கரெக்டா எது முடியும், அந்த பாபிலோன் அமைப்பே என்ன ஆயிடும்? அழியும். இல்ல அழியும் இல்லையா? நிழல் இன்னும் நிறைவேறல. கரெக்ட், நிழல் இன்னும் நிறைவேறல, நிறைவேறிட்டே இருக்குது, நிறைவேறிட்டே இருக்கு, பட் கம்ப்ளீட்டா நிறைவேறும் அந்த காஸ்பல் ஏஜினுடைய எண்டிங். சோ அந்த தலைச்சன்கள், எகிப்தினுடைய தலைச்சர்கள் யார் கிடையாதுனா, போப் மார்க்கத்தில் இருக்கிற அந்த கார்டினல்ஸ், பிஷப்ஸ் இவங்களுக்கே அங்க பொருந்தும். சோ அதான் நம்ம அங்க செட் பண்றோம். சோ இவங்களே அங்க தேவன் அங்க தண்டிச்சிடுறார். சோ இப்ப நம்ம வசனத்தில் இல்லாத ஒரு நிழல் நம்ம அங்க பார்க்கலாம், சரிங்களா? அதோட நம்ம முடிச்சுக்குவோம் டிஸ்கஷன். பாருங்க, அந்த அந்த நாள் ராத்திரியில யார் வந்து விடுவிக்கப்படுறாங்க, பாதுகாக்கப்படுறாங்கன்னா, இஸ்ரேலினுடைய தலைச்சன்கள். யார் சங்காரம் ஆகுறாங்கன்னா, எகிப்தியனுடைய தலைச்சன்கள். சுவிசேஷத்துல அந்த சபை மாத்திரம் காக்கப்படுறாங்க, ஆனா இந்த பெயர் சபை மண்டலத்தில் இருக்கிற அந்த தலைச்சன்களை தேவன் அங்க சங்காரம் பண்ணிடுறார். சோ அது சுவிசேஷத்தின் முடிவுல நடக்குது. பாருங்க, அந்த நாள் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த எகிப்தை விட்டு வெளியே போய் சிவந்த சமுத்திரத்தை கடந்துட்டு அவங்க கூட என்ன ஆயிடுறாங்க, முற்றிலும் விடுதலை ஆயிடுறாங்க. இதுக்கு வந்து எது அடையாளம், இது எது இரண்டாம் மரணம்? கரெக்ட், சிவந்த சமுத்திரம் வந்து இரண்டாம் மரணம். அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யார் அடையாளம்? உலக ஜனங்கள். கரெக்ட். அப்போ அந்த அந்த நாளுக்கு அடுத்து இல்லையா, அந்த இரவுக்கு அப்புறம் தான் அவங்க போறாங்க. அந்த இரவு காஸ்பல் ஏஜ். அப்போ இது எது அடையாளம்? கரெக்ட். சோ அப்போ அந்த பாஸ் ஓவர் லேம், அந்த பஸ்கா, அந்த பஸ்கானுடைய பலியில அந்த ராத்திரி வந்து யாருக்கு பெனிஃபிட், யார் காக்கப்படுறாங்க? தலைச்சன்கள் மாத்திரமே. ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதேதான், அதே பலியினால தான் யார் காக்கப்படுறாங்க பாக்குறோம், இஸ்ரேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டிட்டு அங்க போறாங்க. சோ 1000 வருட அரசாட்சியிலையும் கூட இதே ரத்தம் தான் அங்க அப்ளை ஆகுது, இதே மாம்சத்தை அவங்களும் என்ன பண்ண வேணும், கண்டிப்பா புசிக்கணும். இதே ஏன்னா புசிக்காட்டு அங்கே கூட என்ன ஆகும், சங்காரத்துதன் அடிப்பார். அங்கே கூட என்ன இருக்குது, 1000 வருட அரசாட்சியில இரண்டாம் மரணம் அங்க இருக்குது. சோ இது 1000 வருட அரசாட்சியில உலக ஜனங்கள் கூட கிறிஸ்து இயேசுனுடைய பலி அதை கிரகிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பட் அங்க வந்து அது பரம அழைப்பு இல்ல, அது அவங்களுக்கான அந்த பொதுவான ரட்சிப்புக்கே அவங்க அதை செய்ய வேண்டியது இருக்கு. சோ அப்போ அங்க அவங்க அங்க செய்யணும். பாருங்க, அப்படி இந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ள போகும் பொழுது அங்க யார் வந்து அழிஞ்சிடுறாங்க, பார்வோன் சேனைகள். சோ அப்போ நிஜத்துல நம்ம பார்க்கும்போது அந்த 1000 வருட அரசாட்சியில் தான் தேவன் யாரை
அழைக்கிறாரு,
சாத்தானு. எங்க விழுகிறாங்க, சிவந்த சமுத்திரம் எது கிடையாலும் செகண்ட் டெத், கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். சோ அது 1000 வருட அரசாட்சியின் முடிவில் அங்க நடக்கிறது பார்க்கறோம். சோ நிழல், அதே நிழல் தான் நம்ம இன்னைக்கு நம்ம அங்க தியானிச்சோம். சோ இதுல அந்த சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நாம விசுவாசிக்கிறோம். சோ தேவன் தாமே ஆசீர்வதி போறாங்க. ஆனா கண்டிப்பா மெடிடேட் பண்ணலாம் நாம தொடர்ந்து. சோ வருஷம் மெடிடேட், இரண்டாம் மரணம்னா இரண்டாம் சொல்ல வேணா, எப்பயுமே கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், முற்றிலுமான அழிவு. ஒரு ஒரு விஷயத்த நம்ம எவர் ஆங்கிள் நம்ம பாக்கணும் சிஸ்டர். ஏன்னா அவருக்கு, அவர் ஒரு ஸ்பிரிட் பீயிங், அவருக்கு முதலாம் மரணம் சம்பவிக்கல, அப்படித்தான் நமக்கு டவுட் வரும் இல்லைங்களா? ஆனா இரண்டாம் மரணம்னா என்னன்னா, அது ஒரு முற்றிலுமான அழிவு. இது வந்து உலகத்துக்கு எல்லாம் எப்ப வருது, அவங்களுடைய முதல் மரணத்துக்கு பின்னே வரனால அதுக்கு இரண்டாம் மரணம் சொல்றாங்க. பட் ஆக்சுவலா அந்த இரண்டாம் மரணம் தான் என்னது, முற்றிலுமான அழிவு. எப்படி நாம சொல்லலாம், எப்படி சொல்லலாம், அது பொதுவா பாருங்க, அதுக்கு என்ன அடையாளம் வரும், அக்னியும் கந்தகமும் இருக்கிற கடல், அங்க அதுக்கு இரண்டாம் மரணம் பேர் இல்ல. ஆனா அது என்னதான், அது ரெண்டாம் மரணம் தான். அது என்ன அங்க குறிக்குது, அக்னி கந்தத்துக்குள்ள போட்டா கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்ட், முற்றிலும் அழிஞ்சு போயிடும். சோ சாத்தான் தூதர்கள் கூட அங்க அங்க வரமாட்டாங்க, அவ்வளவுதான். செகண்ட் டெத்துக்குள்ள போறவங்க வரமாட்டாங்க. சோ இன்னொன்னு நீங்க மெடிடேட் பண்ணலாம், டவுட்ஸ் இருந்தா நம்ம ஏதாவது வேற ஏதாவது கேள்வி கூட டிஸ்கஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணலாம் இந்த புக்கு, நெக்ஸ்ட் முறை கூட நீங்க காண்டாக்ட் மீட்டிங் வச்சீங்கன்னா பிரதர் இருந்தா கூட எடுக்கலாம், ஃபுல் பேஜஸ் நீங்க வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம், நீங்க வாங்கிக்கலாம். இது கூட யூஸ் பண்ணலாம், நல்ல பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம் நீங்க இந்த டைம்ஸ்ல. சின்ன புக் தான், ஒன்லி ஃபார் பாஸ்வேர்ட். வேற ஏதாவது குவஸ்டின்ஸ் கேள்வி படிக்கிறனா முடிச்சிடலாம். டைம் அப்படித்தான் அடிமைத்தனத்துல இது கூட அவங்க பண்ணாம இருந்திருக்கணும் அப்படி கூட நீங்க திங்க் பண்றீங்க.
இது வந்து அடிமைத்தனத்துல அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து சுதந்திரமா இருக்காம அந்த வேலைகள்ல கடினமா வாங்குவாங்க.
மெயின் அதுதான்,
ஆடைகள்ல வந்து
நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிதான், அடிப்படை விஷயங்கள் இல்ல.
அவங்க ஆரம்பத்திலேயே அதுல போட்டிருந்த உடைகள்லயே தான் அவங்க இருந்திருப்பாங்க. அப்ப அந்த விஷயத்த வந்து பர்டிகுலரா நீங்க வந்து இதை ஃப்ரீயா போடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வராது
இல்லைங்களா. நெக்ஸ்ட் காலேஜ் மீட்டிங் ஒரு டாபிக் டாபிக் முன்னாடியே அறிவிச்சுட்டு
அடுத்த வீட்டு சந்திப்பு எங்க நடக்க போதோ அங்க அந்த முதல் டாபிக் வந்து அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்.